பிலிப்பியர் 2 அதிகாரம் வசனம் 1-2 நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நாம் வாழுகிற உலகம் பிரிந்திருக்கிற உலகம், மதத்தினாலேயோ நிறத்தினாலேயோ பாஷையினாலேயோ தேசங்களினாலேயோ கலாச்சாரத்தினாலேயோ மனிதர்கள் தங்களை தாங்களே பிரிச்சுக்கிறது தான் நம்ம எங்கேயும் பார்க்கிறோம். ரொம்ப நியூஸ் ஓடுறதே இந்த பிரிவினைகள்னால தான். இந்த பிரிவினை எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் ஒன்றும் இது இருக்காது. என்னதான் ஒற்றுமை உலகத்தில் நம்ம பார்த்தாலும் அந்த ஒற்றுமை மேல் பார்வையானது தற்காலிகமானதாகத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு பிரிந்திருக்கிற உலகத்தில் இந்த விஷயத்தில் தான் தன்னுடைய சபை வித்தியாசமாக இருக்கணும்னு இயேசு கிறிஸ்துவுடைய சித்தமாக இருக்கு. இந்த பிரிந்திருக்கிற உலகத்தில் இந்த சபையினுடைய ஒற்றுமையின் மூலமாக தான் தான் தேவன் என்பதை அவர் ஆவியை கொண்டு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எந்த சபையும் இந்த உலகத்தில் பரிபூர்ணம் இல்லை. நம்முடைய விசுவாச அறிக்கை சபையை பற்றி சொல்லும்போது அது ஒரு வரி போடுது, அது எவ்வளோ ஆறுதலாக இருக்குது இல்லைங்களா. எந்த சபையும் பர்ஃபெக்ட் இல்லை, எல்லா சபைகளுக்கும் குறை இருக்கிறது. பிலிப்பியன் சர்ச் எடுத்து பார்த்தோம்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சிறந்த சபைகளில் அது ஒரு சபைன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களுக்கும் குறை இருந்தது. மிக விசேஷமான ஒரு குறை வந்து ஆவிக்குரிய ஒத்துமை அந்த சபையில் இருக்கல. அதை அறிந்த பவுல் அவங்களுடைய பாஸ்டராக இந்த 2 அதிகாரத்தில் ஆவியானுடைய ஞானத்தோடு ஆவிக்குரிய ஒற்றுமையை பற்றி ஒரு பகுதி எழுதுறாரு. அது ரொம்ப அருமையான பகுதி, எல்லாம் உள்ளடக்கிய பகுதி. ஆவிக்குரிய ரொம்ப சுருக்கமாக ஒரு பிராக்டிக்கலாக முழு பைபிள்லேயே ஒற்றுமையை எங்கெங்க படிக்க முடியும்னா இந்த பகுதிக்கு வரலாம். அவ்வளோ அருமையான பகுதி, எல்லா அடிப்படை கேள்விகளுக்கு அது பதில் கொடுக்கிறது. ஆவிக்குரிய ஒற்றுமை ஏன் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஒற்றுமை என்றால் என்ன, ஆவிக்குரிய ஒற்றுமையை நாம் எப்படி அடைய முடியும், அதுக்கும் பதில் இருக்கிறது. நம்ம முதல் கேள்விக்கு போன வாரம் பதில் பார்த்தோம். ஏன் நாம் ஆவிக்குரிய விதத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்? பவுல் வந்து நம்ம மனசை உருக்கிற மாதிரி 5 வேண்டுகோளை நமக்கு முன்பதாக எடுத்து வைத்தார். நீங்கள் கிறிஸ்துவனால் ஏதாவது ஒரு ஆறுதல் பெற்றது உண்டானால் உங்கள் வாழ்க்கையில், 2வது கிறிஸ்துவுடைய நிபந்தனையற்ற அன்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அதை எந்த விதத்திலையாவது நீங்கள் ருசி பார்த்திருந்தால், அவருடைய மன்னிப்பு, இரக்கம், பொறுமை, தயவு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பரிதாகமாக கேட்குற மாதிரி, பரிதாகமாக. ஏன் ஒரு விசுவாசிக்கு, உணர்வுள்ள ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவுடைய இரக்கங்கள்னால தான் உயிரோடு இருக்கிறதுனே தெரியும். கிறிஸ்துவுடைய இரக்கங்கள் அவன் நீந்துகிட்டு இருக்கிறான். அது ஆறா இரக்கங்களின் ஆறா வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்கு. இயேசுவுடைய அன்பை பார்த்து வியந்து நிற்கிற ஒரு விசுவாசிக்கிட்ட போய் ஏதாவது ஒரு அன்பை பற்றி தெரியுமா அவனுக்குன்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா. அவனை ரொம்ப தூண்டுற மாதிரி பவுல் தூண்டுறார். ஒவ்வொரு நிமிஷமும் பவுலுக்கு தெரியும் உண்மையாக நம்ம அதுக்கு நன்றியாக இருந்தோம்னா. பவுல் என்ன சொல்கிறாரு, அதுக்கு நன்றி உனக்கு எந்த விதத்துலையாவது இருந்துச்சுன்னா, அந்த நன்றிக்கு கடனாக ஏதாவது நீ செய்யணும்னு நினச்சின்னா, அந்த அன்புக்கு கடனாக கட்டாயமாக வலுக்கட்டாயமாக இல்லாமல் ஒரு கடமைன்னு நினைக்காம அன்பின் நன்றியின் காணிக்கையாக இயேசுடைய சபையுடைய ஒத்துமைக்காக உழைச்சிப்பார். அதை தான் அவர் சொல்கிறார், நீ உழைக்கணும் அப்படின்னு நம்மளை கூப்பிடுறார். பாருங்களேன், அது ஒரு விருப்பத்தோடு செய்யும்படிக்கு நம்மளை அழைக்கிறார். ஏன், இயேசு கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய ஜபம் ஆசை இதுதான், தன்னுடைய சபை ஒன்றாக இருக்கணும், அந்த நன்றி கடனை காட்டணுன்றதுக்காக என்ன வசதியோ என்ன விலையோ நீ கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அதை தயங்காமல் நீ முன்வந்து செய்வியா? 2வதாக பரிசுத்தாவின் ஐக்கியத்தை பற்றி நமக்கு ஏதாவது தெரியுமா? பரிசுத்தாவின் உருக்கம் ஏதாவது நமக்கு தெரியுமா? பரிசுத்தாவி ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அதை யோசிச்சு பாருங்களேன். பரிசுத்தாவி தான் நான் சொன்ன மாதிரி நம்ம தாய் மாதிரி மறுஜன்மம் நமக்கு ஒன்று கொடுத்து நம்மளை ரட்சித்து இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்ப ஏவினவர் அவர் தான். அவர் இல்லாமல் நம்மளால் செஞ்சிருக்க முடியாது. நமக்காக பரிந்து பேசி நம்மளை நிரப்பி நம்மளை கணிதர வைத்து நம்மளை சோதனைகள் எவ்வளோ பாவங்களை நம்ம இருந்தோம் இப்போல்லாம் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் குறைஞ்சி வந்ததுக்கு காரணம் யாரு? உள்ளான மனிதனை பலப்படுத்தின அந்த ஆவியானவர் தானே. தொடர்ந்து நம்மளை பலப்படுத்திக்கிட்டு சாட்சியாக நமக்கு வரத்தை கொடுத்துக்கிட்டு அவருக்கு சாட்சியாக கொடுக்கும்படிக்கு நம்மளை அவர் நடித்துக்கிட்டு நமக்கு பரலோக நிச்சயம்ன்றதுக்கு முத்திரையாக நமக்குள்ள குடியிருக்கிறவர் அவர் தான். அவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டவர். அவர் வந்து ஏதோ பல்ல கடிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யலை, மிகுந்த உருக்கத்தோடு தாய்ப்பாசத்தோடு இது உங்ககிட்ட செயல்ந்து வருகிறாரே. பவுல் வந்து நமக்குள்ளுக்குள்ள ஒரு ஒரு விசுவாசிக்கும் இருக்கக்கூடிய நன்றியின் ஒரு கிணறை ஒரு அலசி ஆராயிறார் இல்லைங்களா, ஒரு தூண்டி விடுறார் ஆழமான நன்றி கடன். ஒரு விசுவாசி இயேசு மேல எவ்வளவு நன்றி கடனா இருக்கான், பரிசுத்தாவிக்கு எவ்வளவு நன்றி கடனா இருக்கான் அது அவனுக்குத்தான் தெரியும் இல்லைங்களா. அதை அப்படியே ஒரு தூண்டுற மாதிரி தூண்டிட்டு ஒரு கதைகளை நம்ம படிப்போம். நமக்கு எவ்வளோ ஒருத்தர் நம்மளை இன்னும் கூட பார்க்கல, நமக்கு எல்லா பிறந்ததுலேருந்து எல்லா வசதியும் கொடுக்குறாரு, நம்மளை படிக்க வைக்கிறாரு, சாப்பாடு கீப்பாடு எல்லாத்துக்கும் நம்ம கடன்பட்டிருக்கோன்னு வைங்கள, அவர் இன்னும் பார்த்ததில்லை எல்லாம். அவர்னால தான் திடீர்னு ஒரு நாள் அவர் முன்னாடி வர வந்த உடனே அவரை பார்த்ததே நமக்கு ஆனந்தம். ஐயோ என் நான் இந்நாள் வரைக்கும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு நன்றியில் அப்படியே பொங்கி வழியும் போது அவர் சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது என் மேலே கொஞ்சம் நன்றி இருந்தால் இது ஒன்று செய்வியா அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம? என்ன வேலைன்னா இருக்கட்டும், அது எவ்வளோதான் கஷ்டம் இருக்கட்டும், நான் அதை செஞ்சே செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் பவுல் நம்முடைய மிருதுவான ரொம்ப சென்சிட்டிவான நர்வை தொடுறாரு. அவருக்கு தெரியும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இதை சொன்னோன்னா, பிலிப்பியர் சபைக்கு இது சொன்னோன்னா, பவுலே அப்படியெல்லாம் பேசாதீங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், எதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், எதுக்கும் நாங்கள் துணிஞ்சு நிற்கிறோம், என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு நிற்பாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி நிற்பான். அந்த மாதிரி அவர் தூண்டி விட்டுட்டு இப்போ பரிசுத்தாவி அதுக்கு நேர் விரோதமாக நம்ம யோசிச்சு பார்த்தோம். நான் போன வாரம் கூட அதை வலியுறுத்தினேன். ஒருவேளை அதை பற்றி ஒன்றும் அக்கறை இல்லாமல் இருந்தோன்னா ஒன்று நம்ம விசுவாசியாக இல்லாமல் இருப்போம் இல்லைங்களா. அதனால தான் அந்த உணர்வை ஏற்படாத உணர்வு ஏற்படுறவங்களுக்கு ஏற்படும். அந்த பற்றி எந்த உணர்வும் நமக்கு ஏற்படலைன்னா இதுவே நம்ம இதயத்தை வெட்டரங்கமாக காட்டுது. இல்லைன்னா அந்த ஐக்கியத்தை பற்றி ஒன்றும் என்ன இல்லை, சபையை பற்றி கசப்பாக நினச்சிக்கிட்டு இருப்போம், சபை மக்களை பற்றி வெறுப்போம், பிரிவினைகளும் அந்த எண்ணங்களையே நம்ம இருந்தோன்னா, இயேசுக்கு இது இவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சோ நம்ம அப்படியே இருந்தோன்னா நம்ம சபைக்கு விரோதமாக இல்லை, இயேசு கிறிஸ்து நம்ம காமிச்ச எல்லா இறக்கங்களுக்கும் அன்புக்கும் அவருடைய உறவுக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சிட்ருக்கோம். அந்த பாவத்தை அப்படி பார்க்க நம்ம கற்றுக்கிட்டா தான் நம்முடைய சுயநலமோ நம்முடைய கூச்சமோ நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனோ விட்டு நம்ம வெளியே வருவோம். இது எவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் நன்றியாக என்கிட்ட கேட்டது ஒன்று தானே, அதை கூட செய்யாத ஒரு நாளாக ஒரு விசுவாசி எவ்வளோ பெரிய பாவம் இது, அதை பார்க்க நம்ம தெரிஞ்சுக்கணும். பரிசுத்தாவியை நம்ம கொச்சப்படுத்துகிறோம், அவரை அவிச்சு போடுறோம், நம்ம அதுக்கு விரோதமாக சகோதரங்களை மேலே கசப்போம் வெறுப்போம், சபை ஒத்துமைக்கு நம்ம தடையாக இருந்தோம்னா நம்ம பெரிய தப்பு செய்கிறோங்க, பயங்கரமான தப்பு செய்கிறோம் பாருங்களேன். அஞ்சாவதாக பவுல் ஒரு நல்ல தகப்பன் மாதிரி இறக்குற நேரத்தில் தன் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு என் கடைசி ஆசை இதுதான்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி, என் நீங்கள் பிலிப்பியர்களே என்னை சந்தோஷப்படுத்த விரும்புகிறீங்களா, என் சந்தோஷம் நிறைவாக விரும்புகிறீங்களா, அந்த பிலிப்பியர் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அதுக்கு தானே அவரை அனுப்பிச்சிருக்கிறாங்க, அவங்க பாஸ்டரை சந்தோஷப்படுத்துறத விட பெருசு இல்லை, அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க பவுலை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்தல. பவுல் சொல்கிறார், என் சந்தோஷம் நான் ஜெயிலிருந்து வெளியே வந்து சுதந்திரமாக இருக்கிறதுல சந்தோஷம் இல்லை, உங்களை ஒத்துமையாக நான் பார்த்தேன்னா, ஒன்றிணைக்கப்பட்ட சபையாக நான் பார்த்தேன்னா என் சந்தோஷம் பொங்கி நிறையும், கடைசியில் எனக்காக செய்வீங்களா அப்படின்றார் பாருங்களேன். இந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் தூண்டிவிட்டு அவருக்கு தெரியும் இது ஒரு விசுவாசி அசைச்சு நிற்க வைக்கும் உறுதியாக, சொல்லுங்க நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு, எவ்வளவுதான் இருந்தாலும் சரி தீர்மானமா ஒரு விசுவாசி நிற்குவான், என்ன செய்யணும் சொல்லுங்க, இந்த ஆவிக்குரிய ஐக்கியம்ன்றீங்க அது என்ன சொல்லுங்க அப்படின்னு நிற்பான். இப்போ அதை சொல்லி முடிச்சுட்டு இப்போ அந்த ஐக்கியம் என்றால் என்ன அப்படின்னு தெளிவாக நமக்கு சொல்கிறார். அந்த ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள். அடுத்ததாக ஐக்கியத்துக்காக நம்மளை அழைத்து விட்டு அந்த ஐக்கியம் என்ன என்பதை நமக்கு விளக்கி கொடுக்கிறார். என்னங்க அந்த ஐக்கியம் எப்படி இருக்கும், ஆவிக்குரிய ஐக்கியம்னா எப்படிங்க? நாலு காரியங்கள், ஆவிக்குரிய ஐக்கியத்தினுடைய நாலு அம்சங்களை இந்த ரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது நீங்கள் ஏக சிந்தையும், ரெண்டாவது நீங்கள் ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நாலு அம்சங்கள் ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கு, ஒத்துமைக்கு, ஒற்றுமைக்கு நாலு அம்சங்கள். இந்த நாலு காரியங்கள் நம்ம பார்க்கணும். எங்கெல்லாம் ஒரு சபை ஒற்றுமையாக இருக்குதோ அந்த சபையில் இந்த நாலு காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு தொடர்புடையது, ஒன்று இல்லாமல் இன்னொன்று வராது அப்படி நமக்கு சொல்கிறாரு. இது நம்ம புரிஞ்சிக்க பார்க்கணும். இது வெறும் சபைக்கு மாத்திரம் இல்லைங்க, ஒரு குடும்பத்துலேயும், குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுக்கு, பிரிவினைகள் இல்லைங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ஒத்துமை கிடையாது, பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒற்றுமை கிடையாது, அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால கிறிஸ்தவ குடும்பத்துலேயும் ஆவிக்குரிய ஒற்றுமை இருக்கணும். அது இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் இல்லைன்றதுனால இல்லைங்களா. அதனால் இதை நாளை நம்ம தெளிவாக படிச்சுக்கிறது அவசியம். முதலாவது பார்ப்போம், நாலு அம்சங்களில் முதலாவது ஏக, நீங்கள் ஏக சிந்தையும், ஒரே சிந்தையாக இருக்கணும். ஆவிக்குரிய ஐக்கியம்ன்றது நம்ம எல்லாரும் கையை பிடிச்சிக்கிட்டு நிற்போம், எல்லாரும் வாங்க நம்மளாம் ஐக்கியமாக இருக்கிறோம்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம், அது இல்லை ஆவிக்குரிய ஐக்கியம். ஆவிக்குரிய ஐக்கியம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, மூளையில் ஸ்டார்ட் ஆகுது, மைண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். அங்கே தான் அவர் சொல்கிறார் ஏக சிந்தையை, சிந்தை ஏக சிந்தை ஃபர்ஸ்ட் கீ மைண்ட். நாம் எப்படி சிந்திக்கிறோம், ஏக சிந்தையாக நீங்கள் இருக்கணும். ஒரே ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கு அடித்தளமும் அவசியமானது ஏக சிந்தை பாருங்களேன். இது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, பைபிளில் பல இடங்களில் பார்க்கலாம். ஒரு இன்னொரு வசனத்தை பார்ப்போம், ஒன்று கொரிந்தியர் 1:10 பார்த்தீங்கன்னா, ஒன்று கொரிந்தியர் 1:10, சகோதரர்களே நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்து இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்களேன், நீங்கள் எல்லாரும் ஏக ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக சிந்தை, ஒரே சிந்தையாக நீங்கள் இருக்கணும், ஒரே மாதிரி சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கு. அண்ணா அர்த்தம் என்னங்க, நம்ம எல்லாம் ஒன்றே சிந்திக்கணும்னா என்ன, என்னத்தை சொல்கிறாரு? அது நடக்கிற காரியமா? நம்மெல்லாம் இருக்கிற இடங்கள் வேறு, இருக்கிற வந்த சமுதாயம் வேறு, நம்முடைய பின்னணிகள், நம்முடைய இதெல்லாம் வளர்ப்பு எல்லாம் வேறு வேறு. நம்ம எப்படிங்க ஏக சிந்தையாக சிந்திக்கிறது? பிலிப்பியர் சர்ச்சை யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் இந்த லிடியா யூத மதத்திலேருந்து கன்வெர்ட் ஆகி யூத மத கலாச்சாரத்தோடு இருக்கிற பெண், யூத பாதிப்பு உள்ள பெண், யூத யெகோவா ஆராதிக்கிற, அதுக்கு நேர் விரோதமானது இந்த பிலிப்பியன் ஜெயிலர். அவர் ஒரு மெம்பர், அவர் குடும்பத்தோரு மெம்பராக இருக்கிறார். இவங்களுக்கும் யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் ஒத்தே போகாது, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மெம்பர். இது இது பத்தாதுன்னு சொல்லி வேற உலகத்திலேருந்து வந்த இந்த பேய் பிடிச்சி அடிமை பெண் வேற, அவளும் ஒரு மெம்பர். இவங்க மூணு பேரை வச்சுட்டு வேற வேற உலகம், வேற வேற தொழில், இவங்க எப்படிங்க ஏக சிந்தையா சிந்திக்கிறது? யோசிச்சு பாருங்களேன், என்ன நடக்கிற காரியமா? பவுல், நாங்கள் எதுக்கும் ரெடியா இருக்கிறோம், ஆனால் நீங்க என்ன இப்படி சொல்றது, எப்படி நடக்கும்னு தெரியலையே அப்படின்னா, பவுல் வந்து இதை வந்து உலக பிரகாரமான ஐக்கியத்தை பத்தி பேசல இல்லைங்களா. அதுக்கு தான் இதுக்கு பேர் ஆவிக்குரிய ஐக்கியம் அப்படின்னு. நம்ம வந்து எல்லாம் அரசியலை பத்தி, சாப்பாடை பத்தி, இப்போ சில பேருக்கு பாஸ்தா பிடிக்கும், இப்போ வினோதுக்கு பாஸ்தா பிடிக்குதுன்னா ஐயோ வினோதோடு நான் ஒத்துமையாக இருக்கணும், எனக்கும் பாஸ்தா பிடிக்கும், பாஸ்தாவை பற்றி பேசுவோமா? அப்படி இல்லை இல்லைங்களா. அந்த மாதிரி உலக பிரகாரம் இது ஆவிக்குரிய ஐக்கியம் என்ன சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ஓகே நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும், அதனால் சத்தியத்தை விட்டுட்டு ஒன்றா ஆயிடுவோமா? அப்படி தானே சிஎஸ்ஐ சர்ச் எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு, இயேசு நம்மளெல்லாம் ஒன்றா இருக்க சொன்னார். நீங்கள் ஆங்கிலிக்கனா காங்கிரிகேஷனெல்லாம் அதுவா, குழந்தை பேப்டிசமாக பரவாயில்ல, அதுவா எல்லாத்தையும் போட்டு ஒன்று பண்ணிட்டாங்க, சத்தியத்தை விற்றுட்டாங்க. அந்த மாதிரி இவர் சொல்லலை. ஏன்னா இதுக்கு முந்தின அதிகாரம் 27 வசனத்தில் சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நீங்கள் ஏகமாய் நீங்கள் போராடணும், சத்திய தோண்டி விட்டே கொடுக்க கூடாது. சத்தியத்துல நீங்க ஒன்றா இருக்கணும். இது வெளிப்பிரகாரமான மேல் பார்வையான ஐக்கியம் இல்லை, இது ஆவிக்குரிய ஐக்கியம். அந்த ஏக சிந்தைன்றது வந்து ஒரு மனப்பான்மைய, மற்றவர்களோடு ஒத்து போகிற ஒரு மனப்பான்மையை குறிக்கிறது. மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கிற, ஒத்து போகிற, மற்றவர்களோடு நாம் அணுகு முறையை குறிக்கிறது. பாருங்களேன், ஒரே மாதிரி எல்லாம் யோசிக்கணும்னு இல்லை, ஒரு பெரிய சேலஞ்சு தான். மனுஷங்கனால இது பண்ணிட முடியாது. நம்ம எல்லாம் ஒன்னா சிந்திக்கணும், இல்லைன்னா குச்சியில் அடி வாங்குவீங்க ஒரு டீச்சர் நின்னா, அதனால நம்ம பண்ணிட முடியாது. இது மனுஷ சாதனையினால முடியாது. எப்படிங்க முடியும்? எப்படி முடியும்னா, எப்போ ஒரு சர்ச் தாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்கு இருந்த சிந்தனையில நாம் இருக்கணும்னு எல்லாரும் முயற்சி செய்கிறாங்களோ, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கணும்னு முயற்சி செய்கிறாங்களோ, அந்த சர்ச்சில் பார்க்க முடியும் இந்த ஒத்துமை. பாருங்களேன், இதெல்லாம் நம்ம மனுஷராக ஏற்படுத்துகிற காரியம் இல்லை. பாருங்க, இதுக்கு வந்து ஏக சிந்தைக்கு அந்த அதை நமக்கு விளக்குற அதே பகுதியில் ஒரு வசனம் நமக்கு அருமையாக விளக்கி கொடுக்குது. போல் ஏக சிந்தனைனா எப்படி இருக்கணும்? நாங்கள் இப்போ ராபர்ட்டுக்கு ஒரு சிந்தனை இருக்குது, எனக்கு ஒரு சிந்தனை இருக்குது. நம்ம ஏகமாக இருக்கணும். ஒன்று ராபர்ட் ஏன் சிந்தனை மாதிரி மாறணும், இல்லை நான் ராபர்ட் அப்போ தான் நான் ஒன்றும் ஆக முடியும். இவர் என்ன, யார் சிந்தனை மாதிரி மாறணுன்றார். அங்கே பாருங்கள் சொல்கிறாரு, அஞ்சாவது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ராபர்ட் சிந்தனை இல்லை, ஏன் சிந்தனை இல்லை, நம்ம எல்லாருடைய சிந்தனையை ஒட்டி ஏக சிந்தனை, யார் சிந்தனை மாதிரி மாறணும், கிறிஸ்துக்கு இருந்த சிந்தனையாக நம்ம எல்லோரும் ஒரே சிந்தனையாக மாறணும். பாருங்களா, ஒரே இயேசுக்கு இருந்த சிந்தனை. இயேசு எப்படி சிந்தித்தார், அவருடைய சிந்தனை முறை என்ன, அதன்படி நாம் சிந்திக்கணும். அந்த சிந்தனை முறை இயேசு மாதிரி சிந்திக்கும் போதுதான் அந்த சிந்தனை வந்து நம்முடைய அணுகுமுறையை மாற்றம், நம்முடைய மனப்பான்மையை மாற்றம். அந்த மனப்பான்மை மற்றவர்களோடு ஒத்து போகிற, மற்றவர்களோடு மன்னிக்கிற, இரக்கமாக இருக்கிற அந்த மனப்பான்மையை நமக்கு கொடுக்கும். கிறிஸ்துவுடைய சிந்தனை நமக்கு இருந்துச்சுன்னா அந்த மனப்பான்மை சபையினுடைய ஆவிக்குரிய ஒத்துமைக்கு செய்கிற செயல்கள் செய்யும்படிக்கு நம்மளை தூண்டும். அதனால தான் அது மைண்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஏக சிந்தையாக. இன்னொரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, வி ஷுட் ஹாவ் ஐடென்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அதே ஒரே கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும். ஒரே மாதிரி யோசிக்கிறது இல்லை, ஒரே விதமான உண்மைகளை பற்றி, சத்தியங்களை பற்றி ஒரே கண்ணோட்டம் இருக்கணும். கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தனை தான் நம்மளை இருந்தால் அந்த ஐக்கியம் வர முடியுங்க, ஆவியினால் நடத்த முடியும். ரெண்டு இருக்கணும். இது பாருங்க, முதலாவது பார்ப்போம், எப்படிங்க கிறிஸ்துவோடைய சிந்தனை நமக்கு இருக்கும். இதே விளக்கும்படிக்கு கொலாசியர் 3:1 படிப்போம். கொலோசியர் 3:1,
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானா, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இது படிச்சு படிச்சு படிச்சிருக்கிறோம். இதை சொல்றது ரொம்ப ஈஸிங்க பாஸ்டர், எப்படி நாம் மேலானவைகளை தேடுறது? ஏன், சிந்தனை எல்லாம் உலகத்து சிந்தனை தான் இருக்குது. இந்த லெவலுக்கு மேல போறது எங்க? இவர் என்ன சொல்றதுதான் நம்முடைய பிரச்சனை. பாருங்களேன், பவுல் இந்த முழு பகுதியிலையும் ஏன் இதை சொல்லிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, பூமி கடுத்தவைகள் இல்லை, மேலானவைகளை தேடுங்க. மேலான உங்க சிந்தனை மேலே இருக்கணும். கிறிஸ்துவோடைய சிந்தனை எப்படிங்க இருக்கும்? மேலான சிந்தனைகளை வைங்க அப்படின்றாரு. இந்த முழு பகுதியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 16 வசனம் படிங்களா, இது எல்லாமே ஐக்கியத்து குறித்த அதிகாரம், சபை ஐக்கியத்தை பற்றி பேசுகிறார். 16 வசனம் படிங்க.
கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே,
இல்லை 12.
ஆகையா, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்.
இரக்கமோ தாழ்மையோ நீடிய சாந்தமோ இப்படி எல்லாம் அவங்க இருந்து ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது மாதிரி மன்னி, இதெல்லாமே ஐக்கியம். சபா ஐக்கியத்தை பத்தி பேசி வர்றார். 15 வசனத்துல நீங்க ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க இப்படியெல்லாம் சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இப்படிதான் பேசிட்டு வரும்போது, சரிங்க எப்படிங்க இதை செய்யறது, கிறிஸ்துவோடைய சிந்தை எனக்கு எப்படிங்க ப்ராக்டிக்கலா இருக்க முடியும், எனக்கு இருக்கிற சிந்தை என்ன, ஃபுல்லி ஈகோ பிடிச்ச சிந்தனை, என்னுடைய பெருமைக்கு யாரோ ஒன்றும் பேசிடக்கூடாது, என்ன ஒரு இதாக பேசிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க கதை, என் மனசில் செத்துட்டாங்க அவங்க, அவங்கக்கிட்டயே பேசவே மாட்டேன். அந்த மாதிரி வீண் பெருமையோ அகந்தையோ கீழான சிந்தை யோசிச்சுப்பாங்க. இதானுங்க நம்ம டெய்லி பிரச்சனை. நம்முடைய சிந்தனை, த பேட்டில் இஸ் இன் ஃபார் த மைண்டுன்னுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய போராட்டமே எங்கே தெரியுமா இருக்குது? போர் போர்ன்ற எங்கே போர் இருக்குது? இங்கே தான் போர், மைண்டில் தான் சாத்தான் போர் செய்யும். நம்ம தாட்டில், நம்ம சிந்தனை வாழ்க்கை தான், நம்ம சிந்தனை தான் நம்ம பேசுகிற பேச்சை முடிவு பண்ணுது, நம்ம செயல் நம்முடைய செயல்களை முடிவு பண்ணுது. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தரை பற்றி நைட்டெல்லாம் நீங்கள் என்ன சிந்திருக்கிறீங்க, அதை சிந்திக்கும் போது அவங்கள பற்றி தப்பான எண்ணங்கள் இருந்தால் நாளைக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்ககிட்ட பேசுகிற விதம் உங்கள் சிந்தனை பொறுத்து தான் இருக்கும். இல்லைங்க, அவங்ககிட்ட நடக்கிற விதம் அவங்களுடைய சிந்தனை பொறுத்து தான் இருக்கும். அவங்கள பற்றி தப்பாக, நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்கன்னே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்ககிட்ட நல்லாவா பேசும், மூஞ்சை கூட திருப்பிட்டு போகும் இல்லைங்களா. நம்ம தாட் லைஃப் ரொம்ப பவர்ஃபுல். நம்ம சிந்தனை தான் நம்ம வாழ்க்கை, நம்ம பேச்சையும் நடத்தையும் முடிவு பண்ணுது. யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் நேரத்தை எடுத்து உங்கள் சிந்தனையை சிந்திச்சு பாருங்கள். எல்லா உலக பிரகாரமான, சுயநலமான, சுய பரிதாகமான, அந்த மார்ட்டின் லாய்ட் ஜோல்ஸ் ஒரு புக்கு, அருமையான புக்கு எழுதியிருக்கார். சில பேரெல்லாம் எப்பப்பார் சோர்ந்து இருக்கிறதுக்கு காரணம், எப்பப்பார் ஆதிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறாமல் போகிறதுக்கு, வாழ்க்கையெல்லாம் சோர்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுடைய சிந்தனை வாழ்க்கை தான். அவங்க சிந்தனை அப்படிப்பட்ட சிந்தனையாக பழகி பழகி இப்படியே தான் சிந்திக்க தெரியும். சுய பரிதாகம், சுயம், சுய கவலை, மற்றவங்க மேலே கசப்பு, இதுலேயே இருக்கிறதுனால தான் அதுலேருந்து அவங்க வெளியே வர முடிய மாட்டது. மற்றவங்க மேலே கசப்பு, அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, எப்படி செஞ்சாங்க, இந்த நெகட்டிவ் திங்கிங் தான் என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் தூக்கம் வர்றதில்லை, ஸ்ட்ரெஸ் இல்லைங்களா, வரி, டிப்ரெஷனை ஏற்படுத்துது. ஓவரால் அவங்க மூடே கெட்டு போகிறதுக்கு யோசனை 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 யோசனை, தப்பான யோசனைகள். அந்த யோசனை தான் காலையில் எந்திரிக்கும் போதும் அப்படி அவங்க பேசுறதுக்கும் அவங்க நடக்கிறதுக்கும் காரணம். தாட் லைஃப் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள், உங்கள் சிந்தனை வாழ்க்கை எப்படி இருக்கு. அந்த சிந்தனை வாழ்க்கை, அந்த நெகட்டிவ் தாட்ஸாக இருந்துச்சுன்னா உலகத்துலேயும் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்படி சோர்ந்து இருக்கும்போது முதல்ல உங்களுடைய சிந்தனையை பற்றி சொல்லுங்கள், எப்படி சிந்திக்கிறீங்க, என்னத்தை சிந்திக்கிறீங்க. ஏன் அந்த சிந்தனை வந்து வெறும் உங்கள் வாழ்க்கையை மாத்திரம் இல்லை, உங்கள் உடம்பையும் பாதிக்கும், உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தியையும் உங்கள் உடம்பில் குறைவாக்கி எப்போ பாரு உங்களை சோர்வாக வைத்திருக்கும். உலக மக்களுக்கே தெரியும், நம்ம சரியான சிந்தனை சிந்திச்சா தான், பாசிட்டிவ் சிந்தனை சிந்திச்சா தான் நம்ம வாழ்க்கை பேச்சுங்க நல்லாயிருக்கும். அந்த சிந்தனையில் தான் போரே நடக்குது நமக்கு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பமே சிந்தனை தான், அந்த சிந்தனையில் தான் பெரிய போர். அங்கே தான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறோம், அங்கே தான் பாவங்களை நம்ம செய்கிறோம். வெளியில் இப்போ இயேசு என்ன சொன்னார், முதல்ல பாவம் எங்கே நடக்குதுன்னாரு இல்லைங்களா. வெளியில் கத்தியில் எடுத்து குத்துறது இல்லைப்பா பாவம், உன் சிந்தனையில் உன் சகோதரனுக்கு விரோதமாக கசப்பு வந்துருச்சுன்னா போதும், கொலகார இருதயம் உனக்கு வந்துருச்சு, ஒரு பெண்ணை பார்த்து சிந்தனையில் நீ இச்சிட்டா போதும், பேசித்தனை உள்ளே செஞ்சுட்ட போர் அங்கே தான் அங்கே நடக்குது. அங்கே நடக்கிற போரினுடைய ஒரு பக்க விளைவுகள் தான் நம்முடைய பேச்சுகளும் செய்யணும். சிந்தனை வாழ்க்கை எவ்வளோ முக்கியங்க, அந்த தாட் லைஃப். நம்ம அந்த சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையை எப்படி வளர்க்குறோம். வி இன்டர்பிரிட் அவர் வேர்ல்ட் அக்கார்டிங் டு அவர் தாட் லைஃப் பண்ணுவாங்க. நம்ம சிந்தனை சிந்தனை போக்கின்படி தான் நம்ம வாழ்க்கையை அர்த்தத்தையே பார்க்குறோம், நம்ம வாழ்க்கைக்கு விளக்கத்தையே கொடுக்குறோம் பாருங்களேன். We are nothing but what we think. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நாம். நம்ம பேச்சு அப்படித்தான் இருக்கும், நம்முடைய நடத்தை அப்படித்தான் இருக்கும். ஆகவே இங்கே பாருங்க, டைரக்ட் ரிலேஷன் நம்ம சிந்தனைக்கு இருக்கு. அதனால தான் பவுல் இங்கே வந்து சபை ஒத்துமைக்கு கூப்பிடும் போது முதல்ல நம்ம மனதை தொடுறார். நம்ம மாறணும், முன்னேறணும்னா நம்ம தாட் லைஃப் சேஞ்ச் ஆகுது. எப்படி இங்கே சேஞ்ச் ஆகுறது, எப்படி என்னுடைய சுருங்கிய சுயநலம் பிடிச்ச ஈகோ சிந்தனையை விட்டு விட்டு நம்ம எல்லோரும் கிறிஸ்துவுடைய சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தனையே நமக்கு இருக்க நாடல். அந்த சிந்தனை நமக்கு நாடலைன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறப்போறதில்லை, சிந்தனை மாறாமல் ஒன்றும் மாறப்போறதில்லை. முதல்ல வாழ்க்கை மாறணும்னா சிந்தனை மாறணும். எப்படிங்க சிந்தனை பாஸ்டர் எப்படி மாற்றுறது சொல்லுங்க, என் சிந்தனை தான் பிரச்சனை, நான் பேசுறதுக்கு என் சிந்தனை தான் பிரச்சனை, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறதுக்கு என் சிந்தனை எப்படி மாட்டிக்கிறது, பிராக்டிக்கலாக ஒன்று சொல்ல முடியுமா? 16 வசனத்தில் அவர் சொல்கிறார் பாருங்களேன், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. எப்படிங்க மேலானவர்களை நாடுறது, எப்படிங்க கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தனை எனக்குள்ள இருப்பதுன்னா கிறிஸ்துவுடைய வசனம், வேத வசனம். ஆமா, வேத வசனத்தை வார வாரம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பொதுவாக எனக்கு பைபிள் தெரியுமே, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் நான் சர்ச்சில் இருக்கிறேன்னு அது அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேத வசனம் எப்படி இருக்கணுமா, வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் என்னவா இருக்கணும், வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு போகக்கூடாது, பரிபூர்ணமாக வாசமாக இருக்கணும், டுவெல் குடியிருக்கணும் உங்களுக்குள்ள, குடியிருக்கணும். ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு குடிமகன் மாதிரி உங்களுக்குள்ள இருக்கணும், உங்களை கட்டுப்படுத்துகிற குடிமகன் மாதிரி அது இருக்கணும். உங்களுக்குள்ள குடி இருக்கணும். ஒரு டெனன்ட் இருக்கிறாருன்னா நம்மளே கண்ட்ரோல் பண்றாருன்னு வைங்க, அந்த மாதிரி நம்மளை சிந்தனையை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு வேத வசனம், கிறிஸ்துவோட வசனம் உங்களுக்குள் குடியிருக்கணும். அதனோட ஆற்றல் சக்தியினால தான் நம்முடைய சிந்தனை போக்கு நடத்தப்படணும். கிறிஸ்துவோட வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் உங்களுக்குள் வாசமா இருப்பதாக, பாருங்களேன். அதுதான் நம்மளை கண்ட்ரோல், த எனர்ஜைசிங் ஃபோர்ஸ் ஆஃப் அ தாட். நம்முடைய சிந்தனை நடத்துகிற விதம் கிறிஸ்துவோட வசனத்தினால் கட்டுப்படுத்தப்படும் போதுதான் கிறிஸ்துவிலிருந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கும். ஏன் ஒன்னு கொரிந்தியர் 2:16 போட்டிருக்கு, வேத வசனம் தான் கிறிஸ்துவோட மைண்ட், கிறிஸ்துவோட மூளை தான் வேத வசனம். எந்த அளவுக்கு வேத வசனத்தின்படி நம்ம சிந்திக்கிறோமோ அதனால் கட்டுப்படுத்தப்படுகிறோமோ கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள்ளேயும் இருக்கும். எந்த அளவுக்கு வேத வசனத்தை நம்ம மனசுல ஊற விடுறோமோ அந்த சிந்தனை நம்முடைய உள்ளார்ந்த பதில்கள், எந்த அளவுக்கு ஆழமா வேதத்தை நம்ம படிச்சு அதுல ஊறி அந்த சிந்தனையோடு இருக்கிறோமோ நாம் தானா சிந்திக்கிற காரியங்கள், தானா செயல்படுகிற உள்ளார்ந்த உணர்வுல வர காரியங்கள்லாம் வேதத்தின்படி இருக்கும். அவர் அப்படித்தான் சொல்றார், வேத வசனத்தினால் நீ கட்டுப்படுத்தப்படும் போதுதான் கிறிஸ்துவிலிருந்த சிந்தனை போக்கு உனக்குள்ள இருக்க முடியும். அந்த சிந்தனை போக்கு உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன மனப்பான்மை கிறிஸ்து மாதிரி இருந்து ஒருவர் ஒருவரோடு நீ அணுகிற முறையும் கிறிஸ்துவாடி இருக்கும். ஏக சிந்தையா இருங்கள். வெறும் வாரத்துல வந்து பைபிளை நான் படிக்கிறேங்க, சண்டே பைபிளை போய் கேட்டு போறேன், சத்தியத்துல வளர்றேன், பத்தாதான் நீங்க சொன்னீங்கன்னா பத்தாது. வேதத்தை எந்த அளவுக்கு படிச்சு எந்த அளவுக்கு நீங்க வேதத்துல பழக்கமா இருக்கணும்னா அது உங்களை கட்டுப்படுத்தணும், அது உங்களை குடியிருந்து வாசமா இருந்து உங்களை ஆட்கொள்ளணும். பாருங்களேன், ஆட்கொள்ளும் போதுதான் கிறிஸ்துவுடைய சிந்தனையா இருக்க முடியும். இன்னொரு விதத்துல பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆவியில நிறைஞ்சிருக்கிறதுனா அதுதான், இந்த பெந்தகோஸ் சொல்ற மாதிரி ஆவியில நிறைஞ்சிருக்கிறது, கிறிஸ்துடைய வசனத்துல நிறைஞ்சிருக்கிறது தான் ஆவியில நிறைஞ்சிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு ஏன் பாருங்களேன், அப்படி இருந்தா என்ன ஆகும்ன்றாரு 16 வசனம், கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா வாசமா இருப்பதாக. அப்படி இருந்தா சங்கீதங்கள்னாலையும் கீர்த்தனைகள்னாலையும் ஞான பாட்டினாலையும் ஒருவருக்கொருவர் புத்தி போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கர்த்தரை பக்தியுடன் பாடி. பாருங்களா, இதே வசனம் தான் எபேசியர் 5 பரிசு மதுபானத்தில் நீங்க குடிச்சிடலாம், பரிசுத்தாவினால் நிறைஞ்சிருங்க. அப்படி நிறைஞ்சிருந்தா இதுதான் நடக்கும். சங்கீதங்களாலையும் கீர்த்தனைகளாலையும் ஞான பாட்டுகளாலையும் பாடி கிறிஸ்துவுடைய உங்க இருதயத்தில் ஆண்டவருக்காக பாடிக்கிட்டே இருப்பீங்க. இதுவும் அதுவும் ஒன்னுன்றத நமக்கு காட்டுற, ஆவியில நிறைஞ்சிருக்கிறதுனா என்ன, கிறிஸ்துவோடைய வசனத்துல சகல பரிபூர்ணத்திலையும் நம்ம நிறைஞ்சிருக்கும் போது தான் ஆவியில நிறைஞ்சிருக்கிறோம். ஏன்னா இது ரெண்டுமே இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை தான் நமக்கு நடக்கும். கிறிஸ்துவோடைய வசனத்துல நிறைஞ்சிருந்தா இப்படித்தான் நம்ம வாழ்க்கை முறை, ஒருத்தர் ஒருத்தருக்கு புத்தி சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவருக்குள்ள ஆனந்தமா நாம் இருப்போம். 2 Corinthians 10:5 சொல்லுது, நம்முடைய எல்லா சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படி படிய நாம் செய்யணும். நம்முடைய கோட்டைகளை தகர்த்து பெரிய பெரிய கிறிஸ்துவுக்கு விரோதமா எழுந்திருக்கிற காரியங்கள்லாம் தகர்த்து எல்லா சிந்தனையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய செய்கிற போர் தான் நமக்கு இருக்கு. அந்த போர் எங்கெல்லாம் நடக்குது, நம்ம மனசுல தாங்க நடக்குது, அந்த மனசுல தான் இருக்குது. சபையாக ஐக்கியத்துல நம்ம வளரணுமா, ஒரே சிந்தையில தான் அது ஆரம்பிக்க முடியும். ஏக சிந்தையா இருங்க. என்ன சிந்தை, கிறிஸ்துக்கேற்ற சிந்தை. அந்த சிந்தை வந்து எப்படி வரும், அது இல்லாம பாருங்களேன், ஒரு சபை சபை வளர்ந்திருக்கு, ஆவிக்குரிய இடத்துல வளர்ந்திருக்குன்னு எங்கே தெரியும்? அவங்களுடைய ஒற்றுமையில் பார்க்க முடியும், ஆவிக்குரிய ஒற்றுமையில். ஒருவேளை சபையில் பிரிவினை இருந்துச்சுன்னா, கசப்பு இருந்துச்சுன்னா, சபை வந்து வந்துட்டு போகிறதா இருந்துச்சுன்னா, அதுக்கு அடையாளம் என்ன? 1 கொரிந்தியர் 3 சொல்கிறார் 1வது வசனத்தில், மேலும் சகோதரர்களே, நான் உங்களை ஆவிக்குரியவர்களா என்று உங்களிடத்தில் நான் பேசக்கூடாமல் இருக்கிறேன். நீங்கள் ஆவிக்குரிய மக்களே இல்லை, ஏன்? மாம்சத்துக்குரியவர்கள் என்று, கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் வளரல, மாம்சத்துக்குரியவர்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களே இல்லை, ஏன்? பொறாமையும் வாக்குவாதமும் பேதகமும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷருக்கு ஏற்றவர்களாய் நடக்கிறீர்கள். நீங்கள் பொறாமை, பிரிவினை எல்லாம் இருக்கிறது என்ன காட்டுது? நீங்கள் ஆவியின்படி நடக்கிற மக்களே கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவோடைய வசனத்தினால் நிறைஞ்ச மக்களே சொல்லலாம். நீங்கள் பைபிள் சர்ச்சுன்னு, நீங்கள் பைபிளெல்லாம் ரொம்ப ரிஃபார்ம் சர்ச்சுன்னு, ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேதத்தில் உங்கள் மனது வளருது, ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகிறீங்கன்றது சபை ஒத்துமையில் தெரியணுமே. பிரிவினும் கசப்பும் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன காட்டுது? சும்மா ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். சபையில் இருக்கிற பிரிவினைகள், கசப்புகள், பொறாமைகள் என்ன காட்டுது? நாம் ஆவியின்படி நடந்துகிட்டு. ரோமர் 8:5 சொல்லுது, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படிதான் இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் இல்லைங்களா, மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படி வருது. நம்ம ஒன்று மாம்சத்தின்படி சிந்திக்கலாம், ஆவியின்படி சிந்திக்கலாம். மாம்சத்தின்படி சிந்திக்கிற மக்களாக வேத வசனத்தில் நம்ம வளராது இருந்தோம்னா மாம்சத்தின்படி தான் இருப்போம், சபை ஒத்துமையை பார்க்கவே முடியாது. சரிங்களா? இப்படியே தான் சுயநலம், ஏன் இது, ஏன் கம்ஃபர்ட்டு, என்னுடைய லட்சியம் அப்படின்னு நம்ம கோட்டைக்குள்ளேயே நம்ம இருந்துகிட்டு இருப்போம். மற்றவங்கள மன்னிக்கிறதா, கிறிஸ்துவுடைய சிந்தனை மாதிரி மற்றவங்கிட்ட நடக்கிறது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. யோசிச்சு பாருங்களேன். நாம் ஒரே சிந்தையாக இருக்கும்படிக்கு பவுல் அழைக்கிறார். அப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும்? ரெண்டு பக்கம், ஒன்று நம்ம தாட் லைஃப், பாவத்தை கொல்லுங்கன்னு யோவன் சொல்லி கொடுக்குறாரு. எங்கே கொள்றது? அதை போட்டு குத்துறதா, நம்மளை நம்மளே அடிச்சுக்கிறதா? எங்கே கொல்லணும் பாவத்தை? நம்ம மனசில் தான் கொல்லணும். ஒரு கசப்பு வரும்போது, கோபம் வரும்போது, இல்லை ஒரு பாவ எண்ணங்கள் வரும்போது, இல்லை ஒரு தவறான எண்ணங்கள் வரும்போது, இது இயேசுபடி சிந்திக்கலையே நான், இது பாவ எண்ணம் ஆச்சேன்னு சொல்லி அதை அங்கே தான் கொல்லணும். பாவத்தை கொள்றது மனசில் தான் நடக்குது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம மாம்சத்தை கொன்று எஞ்சி இருக்கிற பாவத்தையும் ஈகோவையும் பெருமையையும் நாம் கொன்று, இன்னொரு பக்கம் கிறிஸ்துவுடைய சிந்தையாக ஆவியின்படி நம்ம நடக்க பார்க்கணும், ஆவிக்கேற்றபடி நடக்க பார்க்கணும். ரொம்ப ஈஸி தான். எப்படிங்க சொல்றது, செய்யறது? அதான் அருமையாக பவுல் நமக்கு சொல்றாருங்க. ஒரு பக்கம் நீ மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள், ஆவியினாலே மாம்சத்தின் செயல்களை அழித்தால் நீங்கள் பிழைப்பீங்க. ஆவியில் அதை அழிக்க பார்க்கணும், அதை இதை பார்க்க ஆவிக்குரியவர்களாக நம்ம நடக்க பார்க்கணும். இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் அது நடக்கணும், இன்னொரு பக்கம் கிறிஸ்துவுடைய வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க கடவுள். ஆகவே முதலாவது ஆவிக்குரிய ஒத்துமைக்கு இருக்கக்கூடிய முதல் அடிப்படை அம்சம் என்ன? ஏக சிந்தை, கிறிஸ்துவுடைய சிந்தை. ரெண்டாவது பார்க்கலாம், ஏக அன்புள்ளவர்களா இருந்து. பாருங்களேன், ஏக அன்புள்ளவர்களா, இது முதல்ல இருந்து வரக்கூடிய ஒரு காரியம்தான். கிறிஸ்துவுடைய சிந்தனை இருந்து ஆவிக்குரிய விதத்தில் நம்ம நடக்கிறவர்களா இருந்தோம்னா ஏக அன்பு நமக்குள்ள இருக்கும். பாருங்களேன், ஏக அன்புனா என்னங்க? எல்லாரையும் ஒரே விதத்தில் அன்பு செய்யறது. அப்படி இருக்கிறோமா நம்ம? நமக்குன்னு பிடிச்சவங்க இருக்கிறாங்க நமக்குன்னு. அதுவே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற அன்பு இல்லை. வெறுப்பு ஒரு பிடிப்புனால ஏற்படுறது இல்லை, வெறுப்பு வெறுப்புனால ஏற்படுறது இல்லை இல்லைங்களா. இது வந்து இயேசுவுடைய அன்பினால் வருது இல்லைங்களா. ஒரே விதமாக அன்பு செய்யணும் போது இது உணர்ச்சி வசப்பட்டது இல்லை. இது யோசிச்சுக்காங்க, இதனோட ஊக்கம் வந்து கிறிஸ்துவுடைய அன்பை ஏதாவது நீங்கள் ருசி பார்த்துருந்தா, அவருடைய நிபந்தனையற்ற அன்பை நம்ம ஏதாவது ருசி பார்த்துருந்தா, அந்த அன்பை மற்றவங்க கிட்ட காட்டணும்னு பார்ப்போம். அந்த தேவன் சுயநலமே இல்லாமல் தன்னைத்தானே நமக்காக ஒப்பு கொடுத்தாரு, என்னை அன்பு செய்தாரு, என்னுடைய ரட்சிப்புக்காக தன்னைத்தானே கொடுத்தாரு, அந்த அன்பை நம்ம உணர்ந்திருந்தோம்னா அதை மற்றவங்களுக்கு காட்டுவோம். எப்படி காட்டுவோம்? அவர் காட்டின மாதிரி. அவருடைய உன்னத அன்பு எப்படி காட்டப்பட்டது? நாம் தேவனை அன்பு செய்ததில்லை, அவர் நம்மளை அன்பு முதல்ல அன்பு செஞ்சவர் யாரு? அவர். அவர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் நம்மளை அன்பு கூர்ந்ததுனால் நாம் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பு மற்றவங்க என்கிட்ட பேசட்டும், மற்றவங்க என்கிட்ட அன்பு காட்டும்னு வெயிட் பண்ணார், தானா வந்து அன்பு காட்ட முயல். அதான் அவர் செஞ்சாரு. அந்த அன்பை நீ ருசி பார்த்திருந்தா நீ வந்து அப்படியே உலகத்திலே உட்காந்துருக்க மாட்ட, நீ முன் வந்து அன்பு செய்ய முயற்சிகள் செய். ஏன்னா அவர் எனக்கு அன்பு செஞ்சாரே, அன்பு செய்யக்கூடாத நிலையில் நான் இருக்கும்போது என் அன்பு காட்டினாரே, அவர் எனக்கு இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால, நான் கட்டாயத்தினால இல்லை, என் சுய விருப்பத்தோடு இயேசுடைய அன்பை, தன்னைத்தானே கொடுக்குற அன்பை நான் காட்ட முன் வருவேன். ஒரே அன்பினார். அந்த அன்பில் என்னுடைய நேரத்தையும் ஜபத்தையும் முயற்சிகளையும் என்னுடைய பொருள்களையும் நான் தியாகத்தோடு கொடுத்து அன்பு காட்ட நான் முன் வருவேன். சரிங்களா? இந்த தெய்வீக அன்பு தான் யார் அன்பு செய்யணுமோ அவங்களுடைய நலனை நாடி, எந்த சுயநல நோக்கம் இல்லாமல் அவங்களுடைய நலனை நாடி அன்பு காட்டு. ரோமர் 12:10 நமக்கு சொல்லுது, சகோதர ஸ்நேகத்திலே ஒருவருக்கு ஒருவர் மேல் பட்சமாயிருங்கள். பி டிவோட்டட். ஒருத்தர் ஒருத்தருக்கு நீங்க அர்ப்பணித்திருக்கணும். எப்படி? சகோதர ஸ்நேகத்தினால். சரிங்களா? இதுதாங்க ஒன்றிணைக்கிற அன்பு. இந்த அன்பு வந்து, இந்த அன்பு இருக்கும்போது அங்க மோதல்கள் குறைவா இருக்கும், போராட்டங்கள் குறைவா இருக்கும். ஏன், எங்க போராட்டம் வருது, எங்க ஒருத்தர் ஒருத்தர் மேல கசப்பு கோபம் வருது? எப்போ இந்த அன்பு இல்லாம போகுதோ, அன்பு இல்லாத இடத்துல என்ன வரும்? கசப்பு வரும், கோபம் வரும், விரோதம் வரும். இல்லைங்களா? அதனாலதான் அவர் சொல்றார், ஒத்துமைக்கு ஒரே மனது மாத்திரம் பத்தாது, ஒரே அன்பு செய்யற இருதயம் வேணும். மனது இருதயம், அன்பு செய்யற இருதயம் வேணும். அப்படியெல்லாம் எனக்கு அண்ணா அன்பு செய்ய முடியாதுங்களே, நான் அன்பான ஆள் இல்லையே, அப்படியெல்லாம் வெளிக்காட்டுற ஆள் இல்லையே, நான் இது உங்களுடைய அன்பு இல்லை. ஏ, நீங்கள் தாண்டி ஆவியில் நடக்கிறவர்களாக, ஒரே இயேசு கிறிஸ்துடைய சிந்தனை உடையவர்களாக ஆவியில் நடக்கிறவர்களாக இருந்தால் என்ன ஆகும்? இயேசுடைய அன்பு, ஆவியுடைய அன்பு உங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டு அவருடைய அன்பு உங்களுக்கு தெரியாமலே அன்பு காட்டுற மாதிரி வரும். பவுல் சொல்லலையா, இயேசு கிறிஸ்துவுடைய உருக்கமான அன்பிலே உங்கள் மேல் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன், நான் ஏன் உங்கள் மேலே இவ்வளோ அட்ராக்டிவாக, ஏன் இவ்வளோ மேலே உங்கள் மேலே ஆசையாக இருக்கிறேன், வாஞ்சியாக இருக்கிறேன்னா அது இயேசுடைய அன்பு எனக்குள்ளே இருந்து பாயுது. புரியுதுங்களா? உங்களுக்கு இயேசுடைய சிந்தனை நமக்கு இருந்து ஆவியின்படி நம்ம நடக்கிறதா இருந்தோம்னா அவர் அவருடைய அன்பை நம் மூலமாக காட்டுகிற கருவிகளாக நம்மளை அழைக்கிறார். ஏன், அவருடைய ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுத்த அந்த தேவன், அந்த ஆட்டுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி நினச்சி பரலோகத்தில் ஜெபம் பண்ணுற தேவன் அந்த ஆட்டை கூட்டு வந்து இந்த சபையில் வச்சிருக்கிறார். இயேசுடைய அன்பை பற்றி அந்த ஆடு எங்கே பார்த்து கற்றுக்கும்? நீங்களோ நானும் வந்து காப்பி குடிச்சிட்டு ஓடுறதுனாலே அது பார்த்து கற்றுக்கும். உங்கள் மூலமாக தான் நான் அந்த அன்பை நான் காட்ட விரும்புகிறேன். உங்கள் மூலமாகத்தான் என் அன்பை நான் உங்கள் மூலமாக காட்டுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு உங்களை அழைக்கிறேன் நான். என் அந்த ஆடுக்கு என் உயிரையே, என் ரத்தம், இருதய ரத்தத்தை ஊற்றி அந்த ஆடை காப்பாற்றியிருக்கேன். அந்த ஆட்டின் மேலே உயிராக நான் இருக்கிறேன். அந்த ஆட்டை நான் நேசிக்கிறேன். அதை பரலோகத்துக்கு கொண்டு வர வரைக்கும் எல்லாத்தையும் நான் செய்வேன்ற நம்பிக்கையும் அந்த அன்பையும் எங்கே பார்க்கணும்? என் பேர் எடுக்கிற என் சபையை சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்கள் தானே காட்டணும் என் அன்பை. உங்கள் மூலமாக அந்த அன்பை காட்டுறதுக்கு நான் சித்தம் கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் ஏக அன்புள்ளவர்களாக இருங்க. அப்படி தான் ஒத்துமை வரும். உங்கள் மனசு மாத்திரம் இல்லை, உங்கள் இருதயம் ஒரே அன்பு காட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்கணும். அந்த அன்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணும். சர்ச்சு பிரிஞ்சு இருந்துச்சுன்னா என்ன காட்டு? இதுவும் பாருங்களேன், இது எல்லாம் காரணம் என்ன? ஒரு சபையில் பிரிவினை, ஒத்துமை இல்லை, அன்பு இல்லாததுக்கு காரணம் என்ன? அந்த சபை ரெகுலராக இயேசுடைய சிந்தனையாக வேதத்தை படிக்கிற சபை இல்லை. பிரச்சனை பாருங்க, எங்கேயோ ஒரு பிரச்சனைனா ஒரு ஸ்மெல்லு வருதுன்னா எங்கேயோ ஒரு எலி சத்து இருக்கு. எங்கே அந்த எலி சத்து இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஒரே ஸ்மெல் எலி எங்கே சத்துருக்கு? பர்சனல் லைஃப் தான் ப்ராப்ளம். சர்ச் மெம்பர்னு சொல்லிக்கிட்டு நான் வேதத்தை படிப்பதே இயேசுக்கு பிரியமாக நடப்பேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வேதத்தை படிக்கிறதில்ல, ஆவியின்படி நடக்கிறதில்ல, ரகசிய பாவங்களில் வாழ்றது, இங்கே வரும்போது இயேசுடைய அன்பு இல்லை, ஒரு ஒத்துமை இல்லை, சிந்தனை இல்லை, அப்படி ஒரு மெம்பர்லாம் வந்து பேருக்கு வந்துட்டு போயிருந்த சர்ச்சாக இருந்தால் நம்ம அப்படி தான் இருந்தோம்னா அங்கே அன்பெல்லாம் இருக்க முடியாது, ஒத்துமை எங்கே இருக்க முடியும்? போல் திட்டுறாரு, நீங்க மாம்சத்துக்குரியவர்கள், உங்களை ஆவிக்குரியவர்களே இல்லை, நீங்க ஆவியின்படி நடக்கிறவர்கள் இல்லை. நீங்க இயேசுடைய சிந்தனையும் ஆவியின்படி நடக்கிறவர்களா இருந்தா அந்த ஒத்துமையும் ஏக சிந்தையும் அன்போ உங்களை நிரம்பி மற்றவர்களுக்கு பாயுமே பாயுமே. மூன்றாவதாக ஆவிக்குரிய ஒத்துமை, அவர் சொல்ற காரியங்கள், நீங்கள் ஏக சிந்தையும், சிந்தனை மாத்திரம் இல்ல, இதயம் மாத்திரம் இல்ல, அடுத்ததாக என்ன சொல்றாரு, இசைந்த ஆத்துமாக்களாய், இசைந்த ஆத்துமாக்களா, யுனைடெட் இன் சோல். யோசிச்சு பாருங்களேன், புதிய ஏற்பாடுல இது ஒரு இடத்துல தான் வருது, இந்த பகுதியா, இந்த வார்த்தை. அப்படின்னா பவுலே இதை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரே ஆத்மா, ஒரே ஆத்மா. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, ஈர் உயிர், ரெண்டு உடல் ஒரு உயிர்னுவாங்க இல்லைங்களா, ரெண்டு உடம்பு ஒரு உயிர், அதே மாதிரி ஒரே ஆத்மா மாறு, அந்த அளவுக்கு இசைந்தவ. சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்யோன்யமா இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க, உடம்பு தான் ரெண்டு ஆனால் ஒரு ஆத்மா. அந்த மாதிரி தான் 100 பேர் நீங்க இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆத்மாவாக இணைந்திருக்கணும், ஒரே ஆத்மாவாக. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஆவியோடு சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக போராடணும்ன்றாரு, இங்க ஒரே ஆத்மாவாக, பின்னி பிணைஞ்ச பல்வேறு ஆத்மாங்களா இருந்தாலும் பின்னப்பட்ட ஆத்மாவாக, ஒரே ஆத்மாவாக நீங்க இருக்கணும். எப்படிங்க இப்படி இருக்க முடியும், இப்படி ஒரு சபை இருந்துச்சு பாக்குறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:32 பாருங்களேன். புதிய ஏற்பாடு முதல் நூற்றாண்டு சபையை பத்தி சொல்லும் போது, விசுவாசிகள் ஆகிய துரளான கூட்டத்தார், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, துரளான ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாய், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஆத்மா உள்ளவர்களாய் இருந்தார்கள். எத்தனை யோசிச்சு பாருங்க, புதிய ஏற்பாடு சபை எத்தனை 1000 பேர், முதல்ல ஆரம்பிக்கும் போதே 3000, அதுக்கப்புறம் சேர்ந்துகிட்டே போச்சு. துரளான ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா, ஒரே இருதயமும் ஒரே ஆத்மா மாதிரி இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ண காணாத பரிசுத்தாவியுடைய பந்தத்தில் அவங்க எல்லாரும் இணைக்கப்பட்டு ஒரே ஆத்மா ஃபீல் பண்ணாங்க, ஒரே ஆத்மாவாக இருந்ததை அவர்கள் உணர்ந்தாங்களா. அதனோட விளைவு என்ன, அந்த வசனத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வல்லமை அவங்களுக்குள்ள இருந்துச்சு, எல்லோர் மேலேயும் தேவனுடைய கிருபை இருந்துச்சு. அதனால அந்த சபை என்ன, அந்த காலத்தில் உலகத்தையே திருப்பி போட்டுச்சு. யூத கலாச்சாரத்தை விட மதவெறி பிடிச்சவங்க யாராவது இருக்க முடியுமா, யூத மதத்தை விட ரோமரை விட ஸ்ட்ரிக்டான அரசாங்கம் இருக்க முடியுமா, அதை ரெண்டையும் திருப்பி போட்டுச்சே இந்த சபை, அதை ரெண்டையும் தகர்த்தெறிஞ்சிச்சே இந்த சபை. எப்படி, அவங்களுடைய ஒத்துமை, ஒரே ஆத்மாவாக அவங்க இருந்ததுனால வல்லமையும் ஆவியானுடைய அருளும் அவங்க மேல் இருந்துச்சு. இதுக்கு ரகசியம் என்ன, எப்படிங்க ஒரே ஆத்மாவா அவங்க இருந்தாங்க பாருங்க, 2வது வசனத்தில் அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலையும் அந்யோன்யத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜபம் பண்ணுகிறதிலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வாரத்தில் ஒரு நாள் வந்து பைபிளை படிச்சுட்டு ஓடுறதில்லை அவங்க, அப்போஸ்தல உபதேசத்தில் கிறிஸ்துடைய சிந்தனை நமக்கு இருக்கணுமேன்னு சொல்லி வேதத்தில் இரவும் பகலும் தங்களுடைய மனதை மறுரூபப்படுத்தி இயேசுடைய சிந்தனை அவங்க இருந்தாங்க, தரித்திருந்தாங்க. தேவர் டிவோட்டட், தேவர் கமிட்டட், அதுக்கு கமிட்டடாக இருந்தாங்க. எங்கள் தேவனுடைய மக்கள் அந்த மாதிரி வேத வசனத்துக்கு, வேத வசனத்தில் வளரணும்னு அந்த வசனத்தை அர்ப்பணிச்சிருக்காங்களோ, ஆவியின்படி நடக்கிறாங்களோ, இயேசுடைய சிந்தனை அவங்களுக்கு இருக்கும், இயேசுடைய அன்பு அவங்களுக்குள்ள பாயும், அவங்க எல்லாரும் ஒரே ஆத்மாவாக இணைந்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சபை, அதுக்கு பேர் தான் சபை. மற்றதுக்கெல்லாம் வேற ஏதாவது பேரை வச்சுக்கலாம், கிளப்னு வச்சுக்கலாம், ரைக்கியோன்னு வச்சுக்கலாம். இயேசுடைய சபைனா இயேசுடைய சிந்தனை கொண்டு, எப்படி அந்த சிந்தனை, அவங்க மாம்சத்தின்படி நடக்காம, மாம்ச சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காம, அதை கொண்டு தங்களுடைய சிந்தனை வாழ்க்கையை காத்துக்கிட்டு ஆவியின்படி இயேசுடைய வசனத்துல வளர்ந்து வளர்ந்து இயேசு சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க பழகி, இயேசுடைய அன்பு காட்டி ஒரே ஆத்மாவாக அவங்க இருப்பாங்க. அதான் அந்த சபை. அந்த சபையில வந்து பிரச்சனை என்ன, ஒரு சில பேரு இந்த ஒரு அந்யோன்யத்துல இருப்பாங்க, இன்னும் சில பேர் மாம்ச விதமா நடப்பாங்க, அப்பதானே மோதல் வருது சபையில. இன்னும் சில பேர் பைபிளே படிக்கிறது இல்லை, பைபிள் படிக்கிறதும் அவங்களுக்கு கஷ்டம், இயேசுடைய சிந்தனையா இருக்கிறதும் அவங்களுக்கு கஷ்டம். அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் உலகத்துக்கு ஏற்றவைகள், மாம்சத்துக்கு ஏற்றவைகளே சிந்தனை, தாட் லைஃப் பிரச்சனை. எல்லாருக்கும் வேலை செய்யக்கூடாது, எல்லாத்தையும் வேலை விட்டுட்டு அப்பப்ப பைபிள் படிக்கணும்னு சொல்லல, உங்க சிந்தனை வாழ்க்கையை பாருங்க, உங்க சிந்தனை போக்க பாருங்க, தாட் லைஃப் எப்படி இருக்கு, அங்கதான் பிரச்சனை, அங்கதான் போராட்டம். எல்லாரும் வேலை செஞ்சுட்டு நம்ம செய்ய வேண்டியதுதான், பொறுப்புகளை கவனிக்க வேண்டியதுதான், நம்ம தாட் லைஃப்பை பாருங்களேன். மாம்சத்துக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறீர்களா ஆவிக்கேற்றவர்களை சிந்திக்கிறீர்களா? அப்படி மாம்சத்துக்கு ஏற்றவர்களை சிந்திக்கும் போது என்ன ஆகும்? ஒரு பாஸ்டரோ டீக்கனோ ஒரு மெம்பரோ வந்து உங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தணும், வசனத்தை படிக்க ஏவணும் என்னும்போது அது பெரிய பாரமாக தெரியுது. இவர் என்னங்க இவ்வளோ தொல்லை பண்ணுறாரு, நமக்கே எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ மற்றவங்களை பற்றி சிந்திக்கணும், கோவப்படணும், வீட்டில் திட்டணும், அதில் அதெல்லாம் விட்டுட்டு பயந்து படினா அப்படி நம்ம எவ்வளோ சண்டை போடணும், எவ்வளோ டிவியை பார்க்கணும், எவ்வளோ மாம்சத்தின் காரியங்களை செய்யணும் சிந்தனை அப்படி இப்படியோ நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இவர் வந்து பைபிள் படி பைபிள் படின்னு டெய்லி உயிர் எடுக்கிறாரு அப்படின்னு தான் இருக்கும். அவங்களுக்கு இடரில் தான் பார்ப்பாங்க என்ன செய்யுது. ஏன்னா இந்த சாத்தா வந்து இந்த சபை சாத்தா எங்கே வேலை செய்கிறான்னு நினைக்கிறீங்க? பாருங்களேன், நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆவிக்குரிய வளராததில் ஒரு பெரிய வெற்றி இல்லை. அங்கே உங்களை வளராமல் செய்யறதுக்கு என்ன காரணம்னா, அப்படியெல்லாம் இந்த ஒவ்வொருத்தரும் வளர ஆரம்பித்தாங்கன்னா இந்த சபை என்ன ஆகும்? இயேசு மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும். இந்த சபை ஒரே அன்பில் காட்ட ஆரம்பிக்கும். ஒத்துமை வந்துடும். ஒத்துமை வந்துச்சுன்னா இந்த சபைக்கு முன்னாடி எந்த வல்லமையும் நிற்க முடியாதே. இந்த சபை வல்லமையாக எந்திரிக்குமே அதுக்கு விடக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தரையும் பல விதங்களில் பிரித்து வை. சாத்தா ஒற்றுமையான சபைக்கு பயப்படுற மாதிரி வேறு எதுக்குமே இந்த உலகத்தில் பயப்படுறது. அதனால தான் கசப்பை தெனிக்கிறது, பொறாமையை தெனிக்கிறது, விதைக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் மேலே பொறுமையும் இடரலும், அவங்க இல்லை இவங்க இல்லை, அவங்க என்ன பேசுறது இவங்க என்ன பண்ணுறது, அவன் பிரிச்சே சபையை வச்சிருக்கிறது. பாருங்களா மூணு காரியங்கள். சபையை ஒத்துமைன்னா என்னங்க? பவுல் பாருங்க அருமையாக சொல்கிறார், உன் மனது ஒன்றா இருக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் இருதயம் அன்பில் ஒன்றா இருக்கிறது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரே ஆத்மாவாக சேர்ந்து இருக்கணும். நாலாவதாக பார்ப்போம் இதோடு என்ன. இன்னொன்று சொல்கிறார் என்ன, ஒன்றையே சிந்தித்து. இதையும் ரிப்பீட் மாதிரி வருது, ஆக்சுவலாக டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம். ஒரே காரியத்தில் நோக்கமாக இருந்து, இன்டென்ட் ஆன் ஒன் பர்பஸ், ஒரே காரியத்தில் நோக்கமாக இருக்கணும். ஒரே சிந்தனை, ஒரே அன்பு, ஒரே ஆத்மா இல்லை, உங்களுடைய நோக்கமும் ஒரே நோக்கமாக இருக்கணும், உங்களுடைய லட்சியமும் ஒரே லட்சியமாக இருக்கணும். பாருங்களேன் அது இயற்கையாக வராது. ஒரு ஒரு சர்ச்சுக்கு ஒரு மக்களுக்கு ஒரே சிந்தனை இருக்குது, எல்லாருக்கும் ஒரே அன்பு இருக்குது, ஒரே சிந்த ஆத்மா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரே நோக்கத்தை நோக்கி ஓடுவாங்க இல்லைங்களா? அது இயற்கையாக வரும், இயற்கையாக வரும். பாருங்களேன் பவுல் எல்லாத்தையும் தொடுறாரு, நம்ம மனதை, நம்ம உணர்ச்சிகளை, நம்முடைய சித்தத்தையும் தொடுறார். எல்லாமே இந்த ஐக்கியத்தில் சம்பந்தப்பட்டிருக்குது. உள்ளான ஒன்றிணைக்கிற அன்போடு எல்லாரும் ஒரே ஆத்மானு உணரும் போது நம்முடைய எல்லாருடைய குறிக்கோளும் நோக்கமும் ஒன்றையே நாடி நாம் போவோம். ஒரே குறிக்கோள் என்ன? சபையுடைய குறிக்கோள், மாபெரும் குறிக்கோள் என்ன? தேவனை மகிமைப்படுத்தி அவர் ராஜ்யத்தை சுவிசேஷத்தின் மூலமாக பரப்பணும் இல்லைங்களா? அதான் தேவனுடைய மகிமை தான் சபையினுடைய நோக்கம். அதுக்கு தான் நம்ம எல்லாம் ஒன்றா கூடியிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். பிரச்சனை என்ன? மக்கள் சில நேரத்தில் சபைக்கு வர்றது சுயநல நோக்கங்கள், மாம்சீக நோக்கங்கள், பல விதமாக அவங்களுடைய வசதி நோக்கங்கள், அதெல்லாம் வச்சுக்கிட்டு சபையில் இருந்தால் தான் அந்த சபை ஒத்துமை கூடுறதில்லை. பாருங்களேன் பவுல் சுத்தி வளர்ச்சி வரார். எங்க பாருங்களேன், ஐக்கியத்தினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நமக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறாருங்க. நம்முடைய அது நம்முடைய சிந்தனையை சம்பந்தப்பட்டது, உணர்ச்சியை சம்பந்தப்பட்டது, நம்முடைய சித்தத்தை சம்பந்தப்பட்டது. ஒரே சிந்தனையோடு ஆரம்பிச்சு, இயேசுடைய சிந்தனையோடு ஆரம்பிச்சு, இயேசுடைய அன்போடு, அது இயேசுடைய அன்பு வெளிக்காட்டுறதுல வந்து அது எல்லா ஆத்துமாக்களையும் அந்த அன்புல ஒன்றிணைத்து அவங்க எல்லாரும் ஒரு மனுஷன் மாதிரி ஒரு நோக்கத்தை நாடி ஓடுகிற செயல்படுகிற மக்களாக இருக்கிறதுதான் சபை. பவுல் சொல்லியிருக்கலாம் நீங்கெல்லாம் ஒன்னா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா நம்ம மனசுல ஆழமா பதியணும், அதை உணரணும் என்பதற்காக இந்த நாலு அம்சங்களை நமக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், ஒரு குரூப்பு ஆண்டவருடைய இயேசுடைய சிந்தனையில் நான் வளரணும்னு வேத வசனத்தில் ஆழமாக படிக்கிற குரூப், அதுதான் சர்ச். இயேசுடைய சிந்தனை இருக்கணும். என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளே எதுக்கு? என் சொந்த சுயநல தாட் லைஃப் ப்ராப்ளம்ங்க. என் சிந்தனை தான் என் வாழ்க்கை, என் பேச்சுகளே. யோசிச்சு பாருங்களேன், நான் சொன்ன மாதிரி நம்ம பேச்சு எதை பொறுத்துங்க இருக்கு? நம்ம பிள்ளைங்கிட்ட பேசுகிற பேச்சு, நம்ம பிள்ளைங்களை நம்ம ஒய்ஃப்கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிற பேச்சு எதை பொறுத்து இருக்கு? அவங்கள பற்றி நம்ம தாட் லைஃப்பில் என்ன சிந்திக்கிறோம், அவங்கள பற்றி நல்லா சிந்திக்கிட்டீங்களா, நல்ல வார்த்தைகளாக வரும் இல்லைங்களா? அவங்கள பற்றி கசப்பாக இருந்தால் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சிந்தனை பொறுத்து தான் நம்ம பேச்சு செயலெல்லாம் இருக்கு. அந்த சிந்தனை எப்படி இருக்கணும்? இயேசுடைய சிந்தனையாக வேதபூர்வமாக இருக்கும்போது தான் இயேசுடைய சிந்தனையாக இருக்கும். அதற்கு ஏற்றபடி இயேசுடைய அன்பை காட்டுவோம். இயேசுடைய அணுகுமுறை நம்ம கிட்ட இருக்கும். பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும், மன்னிக்கிற குணம் இருக்கும், சுயநலமற்ற அன்பு காட்டுற குணம் இருக்கும். அப்படி காஞ்சிக்கிட்டு இருந்தோன்னா ஒரே ஆத்மாவாக பின்னி பிணையிற அந்த இணைப்பு இருக்கும். ஒரே தெய்வீக பரிசுத்த நோக்கத்தோடு போகிற சபையா இருக்கும். அப்படி இணைஞ்ச சபை இந்த உலகத்துல எந்த வல்லமையும் அந்த சபைக்கு முன்னாடி நிற்க முடியாது. இயேசு சொல்லலையா, என் சபையை இப்படித்தான் நான் கட்டுறேன்னார். நரகத்தின் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மாட்டார். அந்த சபைக்கு என்னென்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு மத்தேயு 18 சபையை பற்றி சொல்லி, இப்படி இணைஞ்ச சபை, நீங்கள் ரெண்டு பேர் பூமியில ஒத்துக்கொண்டு ஒரே ஆத்மாவாக எதை கேட்கிறீர்களோ பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை செய்து தருவார். ரெண்டு மூணு பேர் எங்கே கூடுகிறீர்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன். முதல் நூற்றாண்டு சபை அப்படி கேட்டால் என்ன ஆச்சு? அவங்க கேட்டாங்க, ஆண்டவரே ரோமர் எந்திரிக்கிறாங்க இந்த பக்கம், ஆண்டவரே இந்த யூத ஜனங்க எந்திரிக்கிறாங்க, கூட்டமாக கூடி உன் குமாரனுக்கு சுவிசேஷத்துக்கு விரோதமாக எந்திரிக்கிறாங்கன்னு ஜபம் பண்ணாங்க. வார்த்தையை தைரியத்தோடு பேசுகிற வல்லமையை கொடுன்னு ஜபம் பண்ணாங்க. என்ன ஆச்சு? அந்த இடமே அசைஞ்சிச்சு. என்ன ரகசியம் அந்த சபைக்கு? இந்த ஒத்துமை தான். ஒரே ஆத்மாவாக இயேசு சொன்னாரு, நீங்கள் ஒத்துக்கிட்டு ஒரே ஆத்மா எதை கேட்குறீங்களோ பரலோகத்தில் இருந்து செய்யப்படும். சபைக்கு முன்னாடி ஒன்றும் நிற்க முடியாது. ஆகவே ஏனும் ஐக்கியமாக இருக்கணும்னு 5 வேண்டுகோளை எடுத்து வைத்த பவுல் எப்படி ஐக்கியமாக இருக்கணும்னு காமிச்சிட்டார் இல்லைங்களா. அந்த ஐக்கியமாக என்னன்னு நமக்கு காமிச்சிட்டார். அடுத்ததாக நடைமுறையாக நம்ம ஒவ்வொருத்தரும் என்னங்க செய்யணும்? சரியா, இந்த ஐக்கியம் வரணும்னு நம்ம என்ன செய்யணும்? அதை அடுத்ததாக 3-4 வசனங்களில் சொல்லுவார். ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேசுவார். அதன் மூலமாக அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். சில பயன்பாடுகளை சொல்லி நான் முடிக்கிறேன். பவுல் வந்து முதலாவதாக நம்மளால் தவிர்க்க முடியாத நன்றி கடனாக இது நம்ம மேலே வைக்கிறார். நன்றி கடன், இந்த பகுதியினுடைய பாஷையை பார்த்தோம் இல்லைங்களா. நன்றின்னு உனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா, நீ ஆண்டவர் செஞ்சதுக்கு ஏதாவது நன்றி காட்டணும்னு வாழ்க்கையில் நினச்சிருந்தீன்னா சபையுடைய ஒத்துமைக்கு உழைச்சி உழைக்கிற மனுஷன்தான் நீ. அதுதான் ஒரு கிறிஸ்தவ. பவுலே சொல்கிறார் 4:11 பாருங்களேன். 4:1 படிங்க, நீங்க எடுத்து படிக்கலாம், அது முக்கியமான பகுதி.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து.
நீங்க விசுவாசி அழைக்கப்பட்டவங்கன்னா அதுக்கு பாத்திரமா நடக்கணும் இல்ல, அதுக்கு தகுதியா நீங்க நடக்கணும். எப்படி நடக்கணும்?
மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீரிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருந்தார்.
நீ ஒரு கிறிஸ்தவனா சபையில சமாதானமோ அந்த ஒத்துமையை காக்கிறதுக்கும் வளர்க்கறதுக்கும் நீ ஏதாவது செய்யறவனா இருக்கணும். அதுதான் நீ கிறிஸ்தவனா நடக்கிறன்றே அடையாளம். சும்மா வந்துட்டு போறவன் இல்ல கிறிஸ்தவங்க, வந்துட்டு ஓடுறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துட்டேன் அவர் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இருக்காத. சபையினுடைய ஆவியின் கட்டு, ஆவியானவர் துக்கப்படுத்துவார், ஆவியானுடைய ஒத்துமையை காக்கிறதுக்கு உன் பங்கு ஒன்று இருக்கு. அதை நீ செய்யணும் ஒரு மெம்பராக. அதுக்கு ஏற்றபடி நீ நடக்கணும். அது பொறுமையோடு, நீதிய பொறுமையோடு மன்னித்து அப்படி நடக்கணும். உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை, இயேசு கிறிஸ்துவுடைய மாபெரும் ஆசை அவருடைய ஜபம் பரலோகத்தில் பூமியில் இருக்கும்போதும் அவர் பண்ண ஜபம், இப்போவும் பரலோகத்தில் செய்கிற ஜபம். அந்த முதல் நூற்றாண்டு சபைக்கு மாத்திரம் செய்யலை, அவர் எப்படியும் செஞ்சுருக்கார் பாருங்களேன். யோவான் 17:20 அவர் சொல்கிறாரு, பிதாவே நான் இவர்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம் இல்லை, இவர்களுடைய வார்த்தையை வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் யாரு? நீங்களும் நான் விசுவாசிக்கிறவர்களுக்கும் ஜபிக்கிறேன். ஏன்? நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கவும், அதன் மூலமாக உலகம் நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த உலகம் இயேசு கடவுள்ன்றத அறிஞ்சு கொள்றது இந்த சபையினுடைய ஒத்துமையை பார்த்துட்டான், இப்படிப்பட்ட ஒத்துமையை பார்த்துட்டான். ஆகவே பரலோகத்தில் இருக்கிற தேவன் இன்னைக்கு அவருடைய சபை நம்ம சமுதாயத்தில் கேலி கூத்தா இருக்கு. பார்க்குறீங்களா? டிவியெல்லாம் பார்க்குறீங்களா? சபைனா என்ன? கேலி கூத்து தான். என்ன அட்டூழியம், என்ன அராஜகம் நடக்குது இயேசுடைய சபையின் பேரில். இயேசு தான் கடவுள்னு காட்டுற மாதிரியா சபை இருக்குது. இயேசு உலகத்துக்கு வந்தாரான்னு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கு. இயேசு கடவுளான்றதுக்கு யாருக்குமே நம்பிக்கை போற மாதிரி தான் இருக்குது. எத்தனை அட்டூழியங்க, எத்தனை போலி போதங்க, எத்தனை பொய்யுங்க இயேசுடைய பேர்ல நடக்குது இன்னைக்கு. இயேசு கடவுளா இருந்தா இதெல்லாம் நடக்குமா அவர் சபையில அப்படின்ற அளவுக்கு உலகம் கேலி கூத்தா போச்சு சபை. அந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்றவங்க, இயேசு கடவுள்ன்றதை விடுங்க, இயேசு வந்தாரான்னு கூட இப்போ கேள்விகளாக ஏற்படுது. கட்டுக்கதையில் இருக்கிற தேவர்களை எல்லாம் இப்போ உண்மையான கடவுளாக காட்டி இயேசு கடவுளான்னு சந்தேகப்படுற சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம நம்முடைய கடமை என்ன இந்த நாளில், நம்முடைய பாரம் என்ன இந்த நாளில்? முழுசுதான் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற நாடு, ஆனால் நம்ம உலகத்திலேயே பெரிய சிலையை கட்டிருக்கிறோம், ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. இந்த உலகத்திலேயே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஐக்கியத்தினுடைய சதரமாக அவருடைய சபையை வைக்கணும்னு இயேசுடைய ஆசைங்க. இப்படி அவருடைய சபை அலங்கோலமாக கேலிக்கூத்தா இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இயேசுடைய பாரத்துக்கு, இயேசு செய்த காரியங்களுக்கு ஏதாவது நன்றியின் ஈரம் நம்ம மனசுல இருந்தா நம்ம இதுக்காக உழைக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க, உங்களே உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. இதை விட நமக்கு என்ன முக்கியம்? ஆண்டவருக்கு செய்ததுக்கு நான் நன்றி கடனா காட்டக்கூடிய ஒரு காரியமா என்கிட்ட கேட்கிறாரு. அவருடைய சபை இப்படி அலங்கோலமா இருக்கும்போது இந்த இடத்துல அவருடைய உண்மையான சபையினுடைய ஐக்கியம் இருக்கும். அதுக்கு என்னால முடிஞ்சதை நான் செய்வேன், அதுக்கு நான் என்ன ஒத்துழைப்பேன்னு நீங்க எல்லாம் வரக்கூடாது. அதான் அந்த சபை. யோசிச்சு பாருங்க எவ்வளவு முக்கியங்க சபை. ஆண்டவர் ஆர்வத்தோடு ஜெபம் பண்றாரு. நமக்கு கஷ்டம் இருக்குதா இல்லைன்னு சொல்லல. பிலிப்பியர்களுக்கும் கஷ்டம்தான், அவங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. அந்த காலத்துல வந்து கதவு தட்டுவாங்க, கதவு தட்டிட்டு நீ சீசர்படி ஆளா இது இல்லையான்னு பாக்கிறதுக்கு சீசரே ஆண்டவர், அதான் குட் மார்னிங். அவங்களுக்கு சீசரே ஆண்டவர்னு சொல்லணும். அதை சொல்லலைன்னா ஜெர்மனி காலத்துல ஹிட்லர்லாம் இருக்கும்போது அந்த நாட்சிக்காரங்க வீட்டில் போய் பார்ப்பாங்க, ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்றவங்களா இல்லையான்னு. ஹே ஹிட்லர்னுவாங்க அவங்க. ஏ அவங்க திருப்பி அதுக்கு பதில் சொல்லணும்னா உடனே சுட்டு போட்டுருவாங்க குடும்பத்தையே. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அந்த காலத்தில். அப்படித்தான் சீசரே ஆண்டவர்னு சொல்லணும், இல்லைன்னா அந்த சபையை வீட்டை எடுத்துக்குவாங்க, வேலையெல்லாம் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் சுவிசேஷத்துக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? பவுல் சொல்கிறார் அந்த சபைக்கு, நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் ஒன்றியாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, அந்த யூத அகங்காரத்தில் யூதர்கள் எப்பவுமே சுயநீதியில் புறமதஸ்தர்கள் ரோமர்களை கேவலமாக பார்க்குற ஒரு உலகம் அது. அந்த இடத்துல யூத ஒரு சேர்ல பக்கத்தில் ரோமர் ஜெயிலர் உட்காந்துருக்கான். அது எதுக்கு ரெண்டும் கட்டாமாக பேய் பிடிச்ச அந்த பெண்ணு இப்போ சரியாயி ஏழை பெண் அங்கேயும் உட்காந்து இவங்க ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்களே, ஒரே ஐக்கியத்தில் ஒரே அன்பாக இருக்கிறாங்களே, இது என்னங்க உலகத்தில் பார்க்காத அதிசயமாக இருக்கே? என்ன ஒரு அப்ளிகேஷன் நமக்கும்? நம்ம எல்லாம் வித்தியாசமான ஆளுங்க தான், உண்மைதான். நம்ம எல்லாம் பேக்ரவுண்ட்ஸ் வித்தியாசம், வளர்ப்பு வித்தியாசம், படிப்பு வித்தியாசம் தான். ஆனால் அது ஐக்கியத்திற்கு ஒரு சாக்காரம் இருக்காம அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமையை வெளிக்காற்ற ஒரு ஆதாரமாக இருக்க முடியுங்க. எவ்வளோ வித்தியாசமான மக்கள் ஒரே ஏரியாவில் பல நாடு பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. என்னங்க இவங்க கிட்ட இருக்கிற ஐக்கியம்? சபையாக இவங்க ஒன்று வரும்போது எவ்வளோ ஒரு ஐக்கியம், எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ ஒரே ஆத்மா மாதிரி இருக்கிறாங்களே, உலகத்தில் பார்க்காத அதிசயமே. மெய்யாகவே இவங்களுக்கு மத்தியில் கடவுள் இருக்கிறாரு, அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். வெறும் பிரசங்கத்தை கேட்டு போகிற ஆளுங்களா பார்த்து அவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க. அந்த பிரசங்கத்தில் சுவிசேஷத்தின் வல்லமையை நம்ம சபை முடிஞ்சு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட நடந்துக்கிற விதத்தில் தானே பார்க்க முடியும். அவங்க என்ன ஒத்துமை இருக்குது இவங்களுக்குள்ள, என்ன அன்பு இருக்குது, என்ன ஒரே ஆத்மா, ஒரே சிந்தனையாக சிந்திக்கிறாங்களே இவங்க, எப்படி வித்தியாசமான ஆளுங்க. யோசிச்சு பாருங்க, சபையினுடைய ஒத்துமை வந்து மனம் திரும்பாத மக்களுடைய மனசாட்சியில் ஏற்படுற பாதிப்பை விட வேற எந்த காரியமும் ஏற்பட முடியாதுங்க. நான் இந்துல இருந்து வந்த ஆளு, முதல்ல கிறிஸ்தவத்துல பிரசங்கத்தை பார்த்தெல்லாம் மயங்கலை நான். அந்த கிறிஸ்தவங்களுக்குள்ள போனாவே வேற ஒரு உலகமா அது இருக்கும். எங்க வீட்டில் யாரும் திட்டுங்க அடிங்க, ஒருத்தனை ஒருத்தனை பேசுறதும் அதுவும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறதும் இதுதான் வீடு. எனக்கு தெரிஞ்ச உலகம் தான், சொந்தக்காரர் திட்டுறது, அதை திட்டுறது, எங்கள் அப்பா அம்மா அடிச்சுக்கிறது, இதுதான் நான் இருந்த உலகம். எங்க பார்த்தாலும் ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு அன்பு இல்லை. ஆனால் அந்த கிறிஸ்தவங்களுக்கு மத்தியில வந்தா என்னங்க வேற உலகம் மாதிரி இருக்குது இவங்க. இவங்க ஒருத்தர் ஒருத்தர் மேல காட்டுற அன்பும் ஐக்கியம் இது ரொம்ப இது வித்தியாசமா இருக்கிறாங்கல்ல. அதுதாங்க முதல்ல என் மனசாட்சியை தொட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அதுதான் சுவிசேஷத்தை சபையின் மூலமாக காட்ட வேண்டியது. இயேசுடைய அன்பு செய்கிற ஆடுகள் எவ்வளோ உண்டு, காணாமல் போன எத்தனை ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகள் எப்போவோ தேடி அடிபட்டு இங்கே வருது. அது வரும்போது இங்கே என்னத்தை பார்க்குது? நம்ம எல்லாரும் வந்து காபி குடிச்சிட்டு ஓடுற ஆளுங்களா பார்க்குதா? இங்கே நம்மக்கிட்ட ஐக்கியம் பார்க்குதா, இயேசுடைய அன்பை பார்க்குதா, அரவணைப்பை பார்க்குதா? அந்த அந்த சாட்சி தான், அந்த சுவிசேஷத்தின் வல்லமை, நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்ட நடந்துக்கிற விதம் தான் அந்த ஆடுக்கு இயேசுடைய அன்பை புகுத்தி அந்த ஆடை இழுக்கிறாருங்க ஆண்டவர். வெறும் இந்த புல்பெட்ல இருந்து பண்ற பிரசங்கத்தின் வல்லமை மாத்திரம் இல்லை, அந்த பிரசங்கத்தின் வல்லமை, சுவிசேஷத்தின் வல்லமை நம்ம நடந்துக்கிற விதங்கள்ல இருக்குங்க சபையாக. யோசிச்சு பாருங்களே அது எவ்வளவு முக்கியம். ஆகவே பவுலோடு நானும் உங்ககிட்ட வேண்டிக்கொள்றது, நீங்கள் ஏக சிந்தை ஏக அன்புள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்கு. அதை விட ஒரு பாஸ்டருக்கு சந்தோஷம் இல்லை. ஒரு சபை ஐக்கியப்பட்டு வளரும் போது ஆஹா சந்தோஷமா, அதை விட சந்தோஷம் இல்லை. பயன்பாடுல இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் சொல்றேன். ஏக சிந்தை எப்படி இருக்கணும்? உங்க சிந்தை சரியில்லைன்றத முதல்ல உணருங்க. உங்க சிந்தனை வாழ்க்கை சரியில்லை, இதே சிந்தனை தான் சுயநலமான வாழ்க்கை முறை, சுயநலமான கசப்பு, எண்ணம், வார்த்தை, வாழ்க்கை தான். சிந்தனை மாறினாதான் வாழ்க்கை மாற முடியும். சிந்தனை மாறணும். எப்படி மாறுறது? இயேசுடைய சிந்தனையா நான் மாறப்போறேன். எப்படி மாறப்போறேன்? இனிமே வேதத்தை நான் படிக்க போறேன். இயேசுடைய சிந்தனை தான் வேதம். என் சிந்தனை மாறணும்னா இயேசுடைய சிந்தனையினால் நான் மறுரூபமாகணும். அதனால வேதத்தை அணுதினோம். இன்னைக்கு ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் படிக்கிறது இல்லை. கேலண்டர் டிக் பண்ணுறதுக்கு டிக் பண்ணி காட்டணும் தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னு உங்களை பார்க்குறதுக்கு. அதுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் சிந்தனையை மாற்றிக்கணுமே. இதே சிந்தனையாக இருந்துக்கிட்ட எப்போ தேர போகிறோம்? இயேசுடைய சிந்தனை உயர்வான சிந்தனைகள், உயர்வான பேச்சுங்க, உயர்வான வாழ்க்கை முறைகள் நம்ம வாழ்க்கையில் எப்போ வரும்? இயேசுடைய சிந்தனை மாறினா தாங்க மாற முடியும். அது வேதத்தில் அடுத்ததாக இந்த விசுவாச அறிக்கை எவ்வளோ முக்கியம் இது காட்டுது பாருங்களேன். நீங்கள் ஒரு பக்கம் சிந்தனை, ஜாக் பொண்ணு இந்த பகத்சிங் அவருடைய போதகத்தின் பக்கம் ஒருத்தர் போதகம், இங்கே ஒருத்தர் டிஸ்பென்சேஷனல் பக்கம் போதும், அவங்களெல்லாம் கூட்டுக்கிட்டு மெம்பராக வச்சா இந்த மாதிரி ஏக சிந்தனை இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாம் நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க, நீங்கள் என்னங்க மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு விசுவாச அறிக்கையெல்லாம் சொல்லி கொடுத்து. ஏன் சொல்கிறோன்னா ஏக சிந்தனையாக இருந்தால் தான் நம்ம சபையாக இருக்க முடியும். இல்லை ஃப்ரெண்ட்ஸாக காபி குடிச்சிட்டு போகலாம். சபையாக இயேசுடைய சபையாக இருக்கணும்னா நம்ம எல்லாம் ஏக சிந்தனையாக இருக்கணும், இல்லைன்னா அது இருக்கவே முடியாது. அதனால தான் பைபிளை படிக்கிறேன் நானும் நம்புறேன், நீங்களும் பைபிளை அப்படித்தான் ரோமன் கத்தோலிக்கும் சொல்றாங்க, ஜெகோவா விட்னஸும் சொல்றாங்க. இல்லை, நோ, பைபிளை என்ன சொல்லுதுன்னு சுருக்கமாக சொல்றேன். இந்த விசுவாச அறிக்கையை நீ நம்புறியா? நம்ம ஒன்னா இருக்கோம். அப்போதான் சர்ச் மெம்பராக நீங்கள் ஆக முடியும். பாருங்களேன், சில பேர் நீங்களும் ஆரம்பத்தில் விசுவாச அறிக்கையை படிச்சுக்கிட்டீங்க. ஃபஸ்ட் பாலா சொல்லியிருந்தா நம்ம சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க மெம்பர்ஷிப்பை இன்வாலிட் ஆக்கி திருப்பியும் அவங்கள எல்லாரையும் படிக்க வச்சு அதெல்லாம் விசுவாச அறிக்கை நல்லா படிச்சுக்கிட்டீங்களான்னு சொல்லி அவங்கள மெம்பர்ஷிப் எடுக்கணும்னாரு. அதை நீங்களும் அதை படிக்கணுங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஒன்றா யோசிச்சாத்தான் ஏக சிந்தையாக இருக்க முடியும். பாருங்களேன், உங்கள் சிந்தனையை மாற்றுங்க. ஏக அன்பாக இருக்கணும். உங்கள் இருதயத்தை மற்ற சகோதரர்கள் மேலே இருக்கிற எண்ணங்களை காத்துக்கோ. அவங்கள கேவலமாக தப்பாக கசப்பாக நினச்சோன்னா அதன் படித்தான் உங்கள் நடத்த பேச்சில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பார்வை உங்கள் நடத்த அது காமிச்சு கொடுத்துரும். யோசிச்சு பாருங்க, இயேசுடைய ஆடு, இந்த ஒரு ஆடுக்கு நம்ம இடரல் பண்ணோன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, எந்திர கல்ல உங்க தலையில கழுத்துல போட்டு நடு சமுத்திரத்துல விட்டா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி இருக்கிறார். இந்த ஆட்டுக்காக ரத்தத்தை சிந்தி பரலோகத்துல வேண்டாரு. அவங்களுடைய தேவ தூதன் பரலோக பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் அவங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு இடரல் நான் உண்டாக்க கூட, அவங்களுக்கு எந்த விதமான நடத்தையில் இயேசுடைய அன்பை காட்டுறதா எனக்கு கூட்டு வந்திருக்கிறாரு தவிர என் பெருமையை ஈகோ காட்டுறதுக்கு கூட்டு வரல. அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக நம்ம நடந்துக்கணுங்க. சபைக்கு மக்களாக மற்றவங்க சாத்தான் தான் அவங்க மனசில் விதைக்கிறான் கசப்பியும் வெறுப்பியும். அதை அறிந்து அதுக்கு இடம் கொடுக்காம அதை கொல்ல பாருங்க இல்லைங்களா. மாம்சத்தில் மற்றவங்க மேலே இருக்கிற கசப்பும் கோவ எண்ணங்களையும் நாம் சிலுவையில் அறைய கொல்ல பார்க்கணும். எந்த புலம்பலும் நமக்கு வந்துச்சுன்னா, எந்த மோதலும் ஒரு கசப்பும் போராட்டமும் வந்துச்சுன்னா, இது இயேசுடைய சிந்தையாக யோசிச்சு பாருங்க. நம்ம இயேசுடைய சிந்தனையாக தானே இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கலாமா? என்ன இயேசுடைய சிந்தனையாக தான் நம்ம சபையில் நடந்துக்கணும். அவர் எனக்கு காமிச்ச அன்பின்படியாக நான் நடந்துக்கிறேன். யோசிச்சு பாருங்க. அநேக நேரத்தில் எனக்கும் அந்த மாதிரி கசப்பு கோவம் பாஸ்டா நம்ம சில நேரத்தில் மோதிடணும் இல்லைங்களா. சில நேரத்தில் அவங்க சொல்கிறதோ இவங்க சொல்கிறதோ கோவம் நமக்கு எனக்கும் வந்துட தான் செய்யுது. என்னப்பா இப்படி இருக்கிறாங்களேன்னு ஆனால் நான் அதை மந்தி வரும்போது நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த கசப்பான எண்ணத்தை எடுத்துரும், உங்கள் அன்பை கொடுங்க, மெய்ப்பனுடைய இருதயத்தை எனக்கு கொடுங்க, இந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது அவங்க மேலே அப்படின்னு நான் ரெகுலராக என்னை சுத்தம் பண்ணிக்கிறேன். அந்த எண்ணம் இருந்தால் நம்ம நடக்கவே முடியாது. நீங்களும் அப்படி பார்க்கணும், மெம்பர்ஸாக அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, கிறிஸ்துவோடைய அன்பில் நிலைத்துருங்க. பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நம்ம நடக்கும்போது தான் அந்த அன்பு நம்ம மூலமாக காட்ட முடியும். ஒரே ஆத்துமாவாக நாம் இருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக நம்ம ஒன்றிணையத்துக்கு ஏதாவது செய்யணும். இப்போது சிந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் கூடி அடுத்த வாரம் எல்லாம் ஒரு ஐக்கியம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய செய்யணும். நம்ம செய்கிறதில்ல இல்லைங்களா? இதெல்லாம் டீக்கன்ஸ் கிட்ட பேச, டீக்கன்ஸ் கிட்ட நான் உங்களுடைய வேண்டுகோள், இந்த சபையை ஒன்றாக இணைக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் பண்ணுங்கள் இல்லைங்களா? ஒரு ஃபெலோஷிப்பு, மென்ஸ் ஃபெலோஷிப்பு, யூத் ஃபெலோஷிப் வரும், ஜூமில் அட்டன் பண்ணுறது மாத்திரம் நம்ம ஒன்று கூடி ஒன்றாக இணையணும். அதுக்கு பல முயற்சிகள் நம்ம செய்யணும் ஒரே நோக்கத்தோடு. உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா, இந்த வருஷம் நம்முடைய சீஷத்துவ குறிக்கோள் 7 குறிக்கோளை வச்சுருக்கிறோம். அது என்னுடைய குறிக்கோள் இல்லை, ஒரே இன்டென்ட், ஒரே குறிக்கோள், ஒரே சிந்தையோடு, ஒரே அன்போடு, ஒரே ஆத்மாவோடு, ஒரே குறிக்கோளை நோக்கி ஓடணும். இது ஏன் குறிக்கோள் இல்லை, இது நான் புதுசா. நீங்க சபையில சேரும்போது கான்ஸ்டியூஷன் ஒன்று உங்களுக்கு படித்தோம், அதுல நீங்க சபை கடை மெம்பர்ஸா என்னென்ன கடமைகள் இருக்குன்றதை தான் இது 7 நான் போட்டு வச்சிருக்கிறேன். பைபிளை படிப்பேன் நான் ஒழுங்கா, மற்றவங்களோட ஐக்கியமா இருப்பேன், சுவிசேஷத்தில் ஈடுபடுவேன், சபைக்கு கடமைகளை செய்வேன்னு தான் நீங்க போட்டிருக்கீங்க. அந்த 7 தான் நான் சொல்றேன், அந்த 7 குறிக்கோளா வச்சிருக்கிறோம் இந்த வருஷம். நம்ம எல்லோரும் ஒரே ஆத்மாவோடு, ஒரே மனுஷனாக அந்த குறிக்கோளை நோக்கி ஓடுவோமா? ஏன்னா அது கடவுளை மகிமைப்படுத்துங்க. என்றும் இல்லாத விதத்தில் இந்த சபை வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பார்க்க முடியும். இந்த ஐக்கியத்தோடு நம்ம வளர்ந்தோம்னா இல்லைங்களா? ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்யட்டோம். ஒரே சிந்தனையோடு, ஒருவர் ஒரு அன்பு செய்து, ஏத ஆத்மாவோடு இந்த குறிக்கோளை நோக்கி ஓடுவோம்.